மத்தேயு 14வது அதிகாரம் வசனம் 1 ல இருந்து 11 வரைக்கும் வாசிக்க நம்ம கேட்டிருக்கிறோம். பொதுவா நம்மளுடைய ஒரு பாவ இயற்கையிலிருந்து நமக்கு இருக்கிற ஒரு குணம் என்னன்னா, மற்றவங்களுடைய ஒரு ஒரு அசிங்கமான கதையை கேட்கணும்னு விருப்பம் இல்லைங்களா? அதான் அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா நமக்கு எப்படி இருக்கும்னா, எவ்வளோ ஒரு மோசமா அந்த கதை இருக்குமோ அவ்வளோ நல்லா கேட்கறதுக்கு ரொம்ப விருப்பம். ஓ, அந்த பொண்ணு அவங்களோடு ஓடி போயிருச்சுங்களா, ஓகே எப்படி நடந்துச்சுங்க, எப்போ நடந்துச்சுங்க, அந்த விஷயத்தை கொஞ்சம் சொல்றீங்களா, ஓ அவங்களுக்கு அந்த ரெண்டு பேருக்கும் உறவு இருக்குதா, ஓ அவரு அவங்கள டைவர்ஸ் பண்ணிட்டாரா அப்படின்ற கதைகள்லாம் ரொம்ப விருப்பம். உண்மையை சொல்லுங்க இல்லைங்களா, நமக்கு எல்லாம் அந்த ஆசை இருக்கு, அதை கேட்டுக்கணும், அது என்ன அப்படியா அப்படியா அப்படியே கேட்டுக்கலாம். அது பேர் தான் அதுவும் இந்த ஃபிலிம் ஸ்டார்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் ஆயிட்டாங்கன்னா அது காசிப் பண்ணுவாங்க. அதனோட அடிப்படையிலே எத்தனையோ மேக்சின்ஸ் ஓடும், வெறும் இந்த கதை தான் அவங்களுக்கு அது இது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை காசிப், அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி. நம்ம உள்ளேயே ஒரு ஒரு இன்னேட் சின்ஃபுல் டிசையர், தப்பான கதைகளை, கிரைம் கதைகளை, ஆபாச கதைகளை அதெல்லாம் கேட்கணும். இதில் தான் இந்த மூவிஸ் எல்லாம் நம்மளை ரொம்ப கவர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்தி பாருங்க. ஏதாவது ஒழுங்கா நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு மூவி எடுத்தோன்னா ஓடுமா அந்த மூவியெல்லாம், யாரும் பார்க்க போக மாட்டாங்க. ஒரு பழி வாங்குதல், ஒரு கொடுமை, ஒரு வேசித்தனம், ஒரு பயங்கரமான காரியங்கள் இருந்தால் தான் அதில் ஒரு த்ரில்லு. அதனாலதான் இந்த மூவிஸ் ஓடுது. அந்த பாவ இயற்கைக்கு ஒரு தீனி கொடுக்கிறபடி தான் இந்த சினிமா உலகம் கூட, உலகம் மாத்திரம் இல்லாமல் இப்போ வாலிபர்களுக்கு ரொம்ப சோதனையாக, பயங்கரமாக எல்லாருக்குமே சோதனையாக இருக்கிறது இந்த இன்டர்நெட் மூலமாக. ஆபாச காட்சிகள், ஆபாச படங்கள், இதெல்லாம் இந்த போனோகிராஃபி, இதெல்லாம் இந்த மாதிரி ஆசைகளுக்கு தான் தீனி போடுற மாதிரி பயங்கரமான அருவறுப்பான, யோசிக்க முடியாத ஒரு தகாத உறவுகள் அந்த கதைகள்லாம் பெருசா போகுது. அது கியூரியாசிட்டியா எல்லாரும் பார்க்கறது. இன்னைக்கு மத்தேயுல நம்ம பார்க்கிற கதை எந்த கதைகளை எல்லா கதைகளையும் மிஞ்சிரும். இந்த மாதிரி கதை ஃபுல்லா கொடுக்குறேன்றார் ஆண்டவர். அவர் வார்த்தையிலேயே கொடுத்துருக்கிறார், இந்த கதைக்கா ஓடுற, இந்த கதைக்கா அப்படி பார்க்கறேன், ஃபுல்லா கொடுத்துருக்கிறார். இந்த மாதிரி இந்த கதையை கேட்ட பிறகு உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி எங்கேயும் கேட்டது இல்லையா, இந்த மாதிரி அருவறுப்பை எங்கேயும் பார்த்தது இல்லையா, அந்த அளவுக்கு உச்சகட்டம். அதோட உச்சகட்டத்தை ஆண்டவர் அவர் வேதத்துல போட்டிருக்காரு. அது போட்டிருக்கிற விதம் எப்படின்னா, இதை சிந்திச்சு யோசிச்சு ஆழமா யோசிச்சோம்னா நம்ம பாவத்தை பத்தி ஒரு துக்கம் ஏற்படுறது மாத்திரம் இல்ல, இந்த மாதிரி கடவுளுடைய பிரமாணத்தை உடைக்கிற கதைகள் எல்லாம் பார்த்து நமக்கு வெறுப்பு தான் ஏற்படும். அந்த விதத்தில் தான் இந்த கதை போட்டிருக்கு. இந்த கதையை நம்ம பார்த்து படிக்கணும். ஒரு சுவாரஸ்யமான கதை, மசாலா மூவின்னு சரிங்களா, ஒரு ஸ்பைசி. அதுல என்னென்ன இருக்கணும்னு விரும்புறீங்க நீங்க, லிஸ்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா இதுல இருக்கு. ஆர் ரேட்டட் ஸ்டோரி, ஃபுல்லா வேசித்தனம், ஃபுல்லா காமம், சுயநலம், மனுஷன் பயம், சூழ்ச்சி, இந்த மாதிரி சூழ்ச்சி பார்த்துருக்க முடியாது, கொலை, கொடுமை, வஞ்சனை, பெருமை. டான்ஸ் இருக்கணும் இல்லையா, நல்ல மூவியில் டான்ஸ் வேணா, நல்லா பாதி துணி போட்டுக்கிட்டு ஆடுற டான்ஸ் வேணா, துணியே இல்லாமல் டான்ஸ் வர போதுங்க. பாட்டு இருக்கணும், நல்ல பாட்டு, எல்லாரும் கை தட்டி ஆடுற பாட்டு, அந்த பாட்டும் இதில் வரப்போகுது. பிரம்மாண்டம், அதெல்லாம் சாதாரண இடத்துல நடக்கூட, பேலஸ் மாதிரி இடத்துல, பெரிய பேலஸ்ல நடக்குது. ட்விஸ்ட் வேணும் அதில், இதில் பாருங்க ட்விஸ்ட். ஆனா இதெல்லாம் ஒரு சோக கதையில முடியுது. கடைசியில தீமைதான் ஜெயித்த மாதிரி ஒரு சோக கதையில் முடிகிற ஒரு கதை. இந்த கதை ஒரிஜினல் அதெல்லாம் பார்த்து படிச்சோம்னா உண்மையாவே ஒரு ஆர் ரேட்டட் தான். இதெல்லாம் வச்சு மேடையில பிரசங்கம் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்ச. ஆனா இப்போ ஒருவேளை வயசானவங்களுக்கு அது இன்னும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கலாம். ஆனா இப்போ இருக்கிற வாலிப பசங்க அவங்க சந்திக்கிற சோதனைகள், ஸ்கூல்ல பிரச்சனைகள் அவங்க சந்திக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா, அதுக்குதான் இந்த ஆண்டவர் எழுதி இருக்கிறார், பரிசுத்தாவியை விட நம்ம ஞானம் உள்ளவர்களாக ரொம்ப டீசெண்டா இருக்கணும். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாதுன்னு நம்ம இருக்க கூடாது. இதை எக்ஸ்பிளைன் பண்ணி பரிசுத்தாவி போட்டிருக்கிறார், அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன் வேதத்துல அசிங்க கதை போடுறதுக்கும் உலகத்துல பாக்குறதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? வேதத்துலயும் அசிங்கமான கதைகள், அந்த அசிங்க கதை காட்டுகிற விதம் நமக்கு அந்த அசிங்கத்தின் மேலேயே வெறுப்பு எடுத்துக்கிற மாதிரி தான் வேதத்துல போடும். ஆனா உலகத்துல நமக்கு அதுக்கு ஆசை வர மாதிரி காமிப்பாங்க இல்லைங்களா? அதனால வேதத்துல அந்த மாதிரி கதைகள் இருந்தா படிக்கணும், படிக்கணும். அதனால இதை படிக்க போறோம். ஒரு ஆர் ரேட்டட் சம் அப்படின்னு கூட சொல்லலாம். மத்தேயு 14 இந்த கதை வந்து ஒரு பிளாஷ்பேக்கா இதுல போகுது. மத்தேயு அதை எழுதும் போது அவருடைய காரணங்களுக்காக ரொம்ப சுருக்கமா எழுதி இருக்கிறார், நிறைய டீடைல்ஸ் அதுல கொடுக்கல. ஆனா மார்க் லூக்கா 9வது அதிகாரம், மார்க் 6வது அதிகாரம் இதே கதை தான், ரொம்ப டீடைல்ஸ் அங்க இருக்கு. அதனால நம்ம மார்க்க பார்க்கலாம், லூக்க கூட பார்க்கலாம். மார்க் பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோரி. மார்க் 14ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த கதை வர்றதை பார்க்கலாம். நீங்க மார்க்ல திறந்து வச்சுக்கலாம் உங்க பைபிள். மார்க் 6வது அதிகாரம் 14ல இருந்து பார்க்க போறோம். இது என்ன சூழ்நிலை அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய ஊழியத்தை அவர் தன்னுடைய சீஷர்களை ட்ரெயின் பண்ணி அவருடைய ஊழியம் பரவுது இல்லைங்களா, அற்புதம் மிகுதின்னு சொல்லி ஊழியர்களை தன்னுடைய சீஷர்கள்லாம் ஊரெல்லாம் அனுப்புறாரு. அற்புதங்கள் நடக்குது, பிரசங்கம் நடக்குது, ஊரெல்லாம் கேள்விப்படுறாங்க. அவருடைய கீர்த்தி பரவ ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் ஒருத்தர் காதுக்கு அவருடைய கீர்த்தி போய் எட்டுது. யாரு? அந்த பகுதியை ஆளுகிற தேசாதிபதி ஏரோது. ஏரோது 14வது வசனத்துல பாத்தீங்கன்னா ஏரோது அதை கேள்விப்பட்டு, அந்த பேர் எல்லாருக்கும் கேள்விப்படும் போது ஏரோது அந்த சில பேர் அந்த சபையில ஒரு டிபேட் பண்றாங்க, யார் இது அப்படின்னா. சில பேர் என்ன சொல்றாங்க, இவர் எலியா அப்படின்றாங்க. இன்னும் சில பேர் இவர் தீர்க்கதர்சி, பைபிள்லாம் தெரிஞ்சவங்க, இவர் தீர்க்கதர்சி எரேமியா, இவர் தீர்க்கதர்சிகள் ஒருவர் அப்படின்னா ஏரோது அவங்க எல்லாம் நிறுத்திட்டு, இல்ல இவர் எரேமியா இல்ல, இவர் ஐசாயா இல்ல, எலியா இல்ல, இவர் யாரு தெரியுமா, நான் கொன்ன யோவான் ஸ்தானா, நான் சிரசேதம் பண்ண, நான் தலைய வெட்டு கொன்ன யோவான் ஸ்தானா இவர் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்கிறார். யோ அந்த பாக்கர் அந்த அது சொன்ன பிறகு இந்த கதை பிளாஷ்பேக்ல போகுது, எப்படி யோவான் ஸ்தானாவை கொன்னார் அப்படின்னு. இந்த கதையில நாலு கதாபாத்திரங்கள், நாலு கதாபாத்திரங்கள். முதலாவது ஏரோது. மத்தேயுவில் இவர் பத்தி கார்பங்கு தேசாதிபதி ஆகிய, நல்ல தமிழ்ல நல்ல டிரான்ஸ்லேஷன், டெட்ராச்சின் இங்கிலீஷ்ல ஒன்றும் தெரியல. கால் பங்குனா கால் பாகம்னு அர்த்தம். முழு பலஸ்தீனா தேசத்தையும் கால் பாகம் ஆளுகிற ஏரோது. அந்த தேசம் வந்து நாலு பங்கா பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த நாலு பங்குல கால் பாகம் ஆளுகிற ஏரோது, கார்பங்கு தேசாதிபதி அப்படின்னு. ஏரோதுன்னு கேட்ட உடனே நமக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கிறது என்ன, கிறிஸ்துமஸ்ல வர ஏரோது தான் இல்லைங்களா, குழந்தைகள் எல்லாம் கொண்டுட்டாரு அப்படின்ற ஏரோது தான். அவர் தான் முதல் ஏரோது. இந்த ஏரோதுடைய குடும்பத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், அவர் தான் அப்பா எல்லாருக்கும், தகப்பன் அவர் தான். இந்த ஏரோது கிரேட் ரோமர் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து பலஸ்தீன தேசத்தை ஆள்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் எப்பப்பார் கலகம் சண்டை, எப்பப்பார் எதிர்ப்பு, அந்த மாதிரி போராட்டம்னு கிளம்புவாங்க. அந்த மாதிரி சண்டை இருக்கும்போது அவங்கள ஆள்றதுக்கு பல கவர்மெண்ட் மாடல்ஸ் ட்ரை பண்ணாங்க. ஒரு கவர்மெண்ட் மாடல் என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள ஒரு அதிபதியை ஏற்படுத்தி அவங்க ஆளும்படிக்கு இவங்க மேல இருந்து அதை பார்த்துக்கொள்ளும்படிக்கு, அந்த மாதிரி ஆள்வதற்காகத்தான் அவங்க ஏரோதை ஏற்படுத்தினாங்க. அவர் தான் எல்லாத்தையும் ஆண்டு வந்தார், ஹெரோட் தி கிரேட். அதனாலதான் அவருக்கு யூதர்களுடைய ராஜான்னு கூட பேர். அதனாலதான் அந்த சாஸ்திரிகள் வந்து யூதர்களுடைய ராஜா எங்கன்னு கேட்ட உடனே அவருக்கு கோபம் வந்துருச்சு, என் பதவிக்கே கடைசியில உழவைக்க வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் அந்த குழந்தைங்கள்லாம் சாகடிக்க ஆரம்பிச்சார். அந்த அப்பா ஏறதுக்கு நிறைய மனைவிங்க, அவருடைய குடும்ப வரலாறு கேட்டோம்னா தலையை சுத்தி உளுந்துருவீங்க. யாரும் அப்படி உளுந்துராதீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப தலசுத்திர இம்பார்ட்டன்ட். ஆனா மூணு மகனுங்க அவருக்கு, முக்கியமா மூணு மகனுங்க, நிறைய பிள்ளைங்க நிறைய மனைவிங்க, மூணு மகனுங்க, அர்க்கிலேயர், பிலிப், ஹெரோட் ஆன்டிபஸ். இவங்க மூணு பேர் தான் அந்த அப்பா ஏரோதுக்கு இந்த மூணு முக்கியமான பசங்க. இந்த மூணு பசங்களுக்கும் அந்த ராஜ்யத்தை பிரிச்சு கொடுத்துட்டார். ஒரு பகுதி நாலு பங்குல ஒரு பகுதி ரோமரை வச்சிருச்சு, அதனாலதான் மாத்தி பிள்ளாத்து மத்தவங்க இவங்கள வச்சிருச்சு கவர்னர். ஆனா இன்னும் மூணு பாகத்தை இவர் அடியில இருந்ததுனால இவர் மூணு பிள்ளைங்களுக்கும் கொடுத்தார். இவர் இறந்த பிறகு அர்க்கிலேயஸ் ஒன்னு, பிலிப் ஒன்னு, ஏரோது ஆன்டிபஸ். அந்த ஏரோது ஆன்டிபஸ்ல தான் இவர் இந்த மத்தேயு 14வது அதிகாரத்துல ஏரோது ஆன்டிபஸ் அப்படின்றவர் அந்த ராஜ்யத்தை இவர் ஆண்டு வராரு. என்ன பாக்குறோம், இந்த இது மாத்திரம் இல்லாம இன்னும் ரெண்டு ஏரோது கன்ஃபியூஷன் எதுக்காகுதுன்னா, எல்லாருக்கும் பிள்ளைங்களுக்கும் ஏரோதுன்னு பேருங்க இருக்கும். அதனால பைபிள்ல வர்றது நாலு ஏரோது தான். அவங்க நாலு பேர் யாரு, முதல்ல அப்பா, ரெண்டாவது யூர் ஏரோது ஆன்டிபஸ். இன்னொன்னு அப்போஸ்தல் நடவடிக்கைகள்ல 12ல ஒருத்தர் வருவாரு, ஏரோது அக்ரிப்பா 1. ஒண்ணு. அவர் வந்து ஏரோதன் நாளன் ஏற்படுத்தி பெரிய கொண்டாட்டம் ஏற்படுத்தி கடவுளை மகிமைப்படுத்தாம புழு பிடிச்சி இறந்தார்னு பாக்குறோம். அவர் வேற ஏரோ ஏரோது அக்ரிப்பா ஒண்ணு. இன்னொரு ஏரோது வருவாரு 26வது அதிகாரத்தில், ஏரோது அக்ரிப்பா 2. அவருக்கு பவுல் பிரசங்கம் பண்ணுவார், பிரசங்கம் பண்ணி அவரு கேட்பார் இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த 4 ஏரோது பைபிள்ல வரும். ஒன்னு அப்பா, இன்னொன்னு ஏரோது ஆன்டிபஸ் இங்க இருக்கிறாரு, அப்போத்த நடவடிக்கைகள்ல ரெண்டு பேர் வருவாங்க. இவங்க 4 பேர், நம்ம கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது. இவரு தான், அவரு இல்ல. ஓகே ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் பாக்குறோம், ஏரோது. அவர் வந்து இந்த கார்பங்கு தேசாதி அதிபதி மனுஷன் வந்து இப்பதான் இயேசுவை பத்தி கேட்கிறார். இயேசு ஊழியம் ஆரம்பிச்சு 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆனா அவரு அவரு எவ்வளவு நாட்டுல எவ்வளவு ஈடுபாடோடு இருக்கிறார் பாருங்க. 1 வருஷம் இவ்வளவு நடந்துகிட்டு இருக்குது, இவ்வளவு காரியங்கள் போயிட்டு இருக்குது, ஊரே வியாதியெல்லாம் சுகமாயிட்டு இருக்குது. அவர் குடி வெறியில லக்ஸரியில வாழ்ந்துகிட்டு அவருக்கு இந்த நியூஸ் எல்லாம் சின்ன விஷயம். இப்பதான் கொஞ்சம் சீரியஸா கேட்டு பாக்குறாரு. கேட்டு பார்த்துட்டு அவர் எவ்வளவு ஞானி, எவ்வளவு அறிவு பாருங்க, எவ்வளவு ஆத்மா செலுத்தி இருக்கு. இது யார் பேரு எனக்கு நல்லா தெரியும். இது யார்? இது நான் கொன்ன யோவான் ஸ்தானா அப்படின்ற, இது முதல் கேரக்டர். ரெண்டாவது கேரக்டர் யோவான் ஸ்தானா, நமக்கு தெரியும். மத்தேயு 3வது அதிகாரத்தில் வந்தார், இயேசுடைய முன்னோடியாக, மேசியாவுடைய முன்னோடியாக அவர் வந்து ஊழியர் செய்து அவர் வருகிறதுக்கு ஆயத்தம் பண்ணிட்டு போனார் எல்லாம். இந்த டைம்ல 1 வருஷமாக ஏரோது அவரை ஜெயில போட்டு வச்சிருக்கிறார். ஜெயில போட்டு வச்சிருந்தாரு. ஜெயில போட்டு வச்ச டைம்ல அப்பதான் நமக்கு தெரியும், 10வது அதிகாரம் 11வது அதிகாரம் அவர் போராடிக்கிட்டு இருந்தார். அப்பதான் ஜெயில இருந்து தன்னுடைய சீஷர்களை அனுப்புறார், வரப்போற ஒரு நீர் தானா இல்ல வேற யாருக்காவது காத்திருக்கணுமா அப்படின்ற அளவுக்கு சோர்ந்து போயிருந்தார் ஜெயில இருந்துகிட்டு. அதுக்கப்புறம் என்ன பாக்குறோம், யோவான் ஸ்தானா வந்து ஒரு பெரிய பழைய தீர்க்க தரிசிகளே மிகப்பெரிய மனுஷன். இஸ் த லாஸ்ட் அண்ட் த கிரேட்டஸ்ட் ப்ராஃபெட். இயேசுவே என்ன சொன்னார் யோவானை பத்தி, ஸ்திரீகளில் பிறந்தவர்களே மிக சிறந்த உயர்ந்த மனிதன் யாருன்னா யோவான் ஸ்தானா தான். அவரை விட த கிரேட்டஸ்ட் மேன், உலகத்திலே பெரிய தீர்க்கதரிசி, கிரேட்டஸ்ட் ப்ராஃபெட், அற்புதமான ஊழியத்தை செஞ்சாரு. இஸ்ரவேலியே அந்த இஸ்ரவேலே அவர்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்கணும்னு வந்துச்சு. இயேசுவே அவர்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்தார். மிக குளோரியஸ் மேன் அவர், ஒரு கேரக்டர். இங்க அவர் ஏரோது என்ன நினைக்கிறாரு, இந்த டைம்ல அவர் இறந்திருக்கிறாரு. ஆனா ஏரோது என்ன நினைக்கிறாரு, இயேசுவை பார்த்துட்டு இயேசுடைய அற்புதத்தை கேட்டு அவர் உயிரோடு எழுந்துட்டாரு நினைக்கிறாரு. ஸ்ட்ரேஞ்ச். ஏன்னா யோவான் ஸ்தானா எந்த அற்புதத்தையும் செய்யல, நமக்கு தெரியும். அவர் ஏதாவது அற்புதம் செஞ்சாரா? செய்யல. பாருங்க, மார்க் தொடர்ந்து படிப்போம். மார்க் 14வது வசனத்துல, மார்க் 6:14 அங்க ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அவர் சபையில இவர் எலியா, இவர் தீர்க்கதர்சி, இவர் ஒரு ப்ராஃபெட் சொன்ன உடனே ஏரோது அதை கேட்ட பொழுது அவன் நான் திறசேதம் பண்ணின யோவான் ஸ்தானா, அவன் மரித்தோலிருந்து எழுந்தான் என்றார். இவர் யாரும் இல்ல, எனக்கு நல்லா தெரியும், நான் கொன்ன யோவான் ஸ்தானா. இப்போ 10 மடங்கு பவரோடு எந்திரிச்சு வந்திருக்கிறார், உயிரோடு எந்திரிச்சு வந்திருக்கிறார். அதனால தான் இவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் அவரால் செய்ய முடியுது. சாதாரண யோவான் ஸ்தானம், நான் கொன்ன யோவான் ஸ்தானம், நான் தலைய வெட்டின யோவான் ஸ்தானம், நான் தலைய வெட்டின. அது ரொம்ப உறுதியா அவர் சொல்ற, ரொம்ப உறுதியா. இவருக்கு ஏன் இந்த உறுதி இப்படி வந்துச்சு, எதன் அடிப்படையில வந்துச்சு, அவர் மைண்ட்ல என்ன ஓடிக்கிட்டு இருந்துச்சு, கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு கொலை செஞ்ச அனுபவத்தை கொலைதாரங்களை கேட்டா தெரியும். கொலை செஞ்சா ஆண்டவர் சொல்லியிருந்தார் கொலை செய்யக்கூடாதுன்னு இல்லைங்களா. கொலை செஞ்சது எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய தப்பு. நாங்க சில டைம்ல ஜெயில் மினிஸ்ட்ரி கொஞ்சம் பேரை பார்த்துருக்கோம் இல்லைங்களா, கொஞ்சம் அறிமுகம் இருக்கு. அப்படி எல்லாம் நான் பேசும்போது சில பேர் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன், கொலை செய்யறது ரொம்ப பெரிய பயங்கரம். அந்த கொலை செய்யற குற்ற மனப்பான்மை நம்மள விட்டே போக வேணும்னு கொடுமையா அநியாயமா கொலை செஞ்சோம்னா நேரங்களில் அந்த கில்ட் கான்சியஸ்னஸ் நமக்கு என்ன பண்ணுமா, அவங்கள அப்படியே அவங்க கனவுல அவங்க வருவாங்க, அந்த கில்ட் கிரியேட் பண்ணும். கனவுல அவங்க வருவாங்க, சில நேரத்தில் நமக்கு அப்படியே பே பிக்சர்லாம் பார்ப்பீங்களா, அவங்க கொன்னவங்க எந்திரிச்சு வர்றது, அதெல்லாம் பிரமை. அந்த குற்ற மனசாட்சிக்கு அவங்க வர மாதிரி, அவங்கள பார்க்கற மாதிரி அந்த கில்ட்டி கான்சியஸ்னஸ். இந்த இயேசுடைய அடையாளத்தை யோவான் ஸ்தானா என்ன, இது யோரோது என்ன சொல்றாரு, இவர் நான் தலைய வெட்டின யோவான் ஸ்தானான்றார். ஏன், அவருடைய பயங்கரமான மனசாட்சியின் குற்றத்துல வாடி வதந்து கொண்டிருக்கிற யோவான், நிம்மதி இல்லாம இருக்கிற யோவான், இயேசு உலகத்தை ரட்சிக்கிற ரட்சகர் வந்தாரு, ஆனா அந்த ரட்சகர் அவர் எப்படி பாக்குறாரு, அவர் குற்ற உணர்வு கத்தி சொல்லுது, இவர் நான் கொன்னவர், அவர் கனவுல யோவான் ஸ்தானா, எங்க பார்த்தாலும் யோவான் ஸ்தானா, இயேசு வந்து இந்த அற்புதம் செய்யும் போது இவர் யோவான் ஸ்தானா, ஆனா அவர் செத்தாரே, உயிரோடு இப்ப வந்திருக்கிறார். அதான் அவருடைய மனசாட்சியின் குற்றத்தினால அவர் இந்த அடையாளத்தை பாக்குறாரு இயேசு கிட்ட. இயேசு கிட்ட அந்த கியூரியாசிட்டி அவரை பார்க்கணும்னு, எப்படி இவரை கொன்னாரு, அந்த கதையை நம்ம பார்க்கணும், எப்படி இவரை கொன்னாரு. வசனம் என்ன சொல்லுது, யோவான் ஸ்தானா அவரை கடிந்து கொண்டார். நீ பண்ண ஒரு வேலை தப்பு, நீ பண்ண ஒரு கல்யாணம் தப்பு. இந்த பிளாஷ்பேக் 17வது வசனத்திலிருந்து ஏரோதியால் நிமித்தம் கொன்னார் அப்படின்னு வருது. ஏரோதியால் அதான் 3வது கேரக்டர். ஏரோதியால் என்ன அழைச்சி, ஏரோது வந்து ஏரோதியால கல்யாணம் பண்ணார். அது ஏரோது பார்த்து, நீ செஞ்சது தப்புப்பா, ஏன் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா பரவாயில்ல, நீ என்ன பண்ண, இன்னொருத்தர் பொண்டாட்டியை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு, அதான் சொந்த தம்பி பிலிப், பிலிப்புடைய மனைவியை பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்க, அது வேசித்தனம், அது தப்பு அப்படின்னார். அதுக்குத்தான் இவர் பிடிச்சி இவர் ஜெயில போட்டிருக்காரு. பாருங்க அந்த திருமணம் எப்படி நடந்துச்சுன்னு ஜோசிஃபஸ் என்ற ஒரு ஹிஸ்டாரியன் அவர் சொல்றாரு. இது கேட்டாலும் நமக்கு தலை சுத்திரும், சேர்ல இருந்து விழுந்துடாதீங்க, பாத்துக்கங்க. ஏரோதியால் என்ற ஒரு பேர் வந்து பைபிள்லயே ஒரு சபிக்கப்பட்ட ஒரு பேர், ஜெசபேல் எப்படியோ அந்த மாதிரி ஒரு மோசமான பேர். அவர்களுக்கு ஏரோதுக்கு மனைவின்னு இந்த வசனம் சொல்லுதுல, பிலிப்புக்கு மனைவின்னு தான் சொல்லுது இல்லைங்களா. பரிசுத்தாவியானவர் வந்து ஏரோதுக்கும் ஏரோதியாளுக்கும் நடந்த திருமணத்தை அங்கீகரிக்கிறதே அங்கீகரிக்கிறதே. இது என்ன கதை பார்த்தீங்கன்னா, இந்த குடும்ப கதை, ஏரோது அப்பா அவருக்கு நிறைய மனைவிங்க, இந்த ஒரு சாட் போட்டு கூட உங்களுக்கு சொல்லலாம் அவங்க குடும்ப கதையை. அவருக்கு ஒரு மனைவி பேரு ஒரு சமாரியர் பெண்ணு மால்தேஸ் என்ற ஒரு மனைவி, அவங்களுக்கு பிறந்தது தான் இந்த ஏரோது ஆன்டிபஸ், அது ஒரு லைன் ஓகே. ரெண்டாவது ஒரு மனைவி வந்து மிரியம் ஒன், ஏன் ஒன்னுன்னா டூவா இருக்குது மிரியம், மிரியம் ஒன். அந்த மிரியமுக்கு வந்து அரிஸ்டோ அரிஸ்டோபோலஸ் ஒருத்தர் பிறந்தாரு, அவங்களுக்கு பிறந்தது தான் ஏரோதியா, ஏரோதுக்கு பிறந்தது தான் ஏரோதியா. அந்த ஏரோதுக்கு மிரியம் டூன்னு இன்னொரு மனைவி, அவருக்கு வந்து பிலிப்னு ஒரு பையன் பிறந்தாங்க, பிலிப்னு ஒரு பையன். அந்த பிலிப்ன்ற பையன் வந்து அவருக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கல, அவர் சாதாரண குடிமகனா வாழ்ந்தாரு, பணக்காரனா வாழ்ந்தாரு. இந்த ஏரோதியால் என்ன பண்ணுச்சு, அவங்களுடைய பெரிய பெரியப்பாவை கல்யாணம் பண்ணிடுச்சு. என்ன குடும்பம் பாருங்க, பெரியப்பாவை கல்யாணம் பண்ணிடுச்சு, பிலிப்பை கல்யாணம் பண்ணிடுச்சு, ஒரே அப்பால இருந்தா வந்தவங்க, இன்னொரு அம்மா, பெரியப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. இப்ப என்ன ஆச்சு பாருங்க, பிலிப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுவே தப்பு, இவங்களுக்கு பிலிப்புக்கும் ஏராதாளுக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சு, அதான் சலோமி. அந்த அம்மா தான் இங்க வந்து டான்ஸ் ஆடும் சலோமேன்னு ஜோசிஃபர் சொல்ற அந்த அம்மா, சரித்திரத்துல சலோமே ரொம்ப ஃபேமஸ் சலோமே. அந்த அம்மா தான் இந்த குழந்தை பிறந்து இப்படி அவங்க குடும்பம் இருக்கு. நமக்கு இங்க இருக்கிற ஏரோத ஆன்டிபஸ் வந்து அவரு நல்ல ஒரு ராஜா, அரேபியன் ராஜா, அரேட்டஸ் அப்படின்ற ஒரு மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். கல்யாணம் பண்ணிக்கிட்டு கலீலியால இருக்கிறார். ஒருவேளை என்ன இருக்காச்சோ தெரியல, பிலிப்ப பார்க்கலான்னு ஒரு வாட்டி ரோமுக்கு போனார். தம்பி தானே, வேற அம்மாவுக்கு பிறந்தவங்க பிலிப்ப பார்க்கலான்னு போனார். போய் அண்ணனை பார்த்துட்டு பேசாம வராவத அங்க என்ன ஆயிப்போச்சு, அண்ணனுடைய மனைவியை பார்த்து இவர் அவளை பார்த்து அவங்க இவங்களை பார்த்து ரெண்டு பேருக்கும் காதல் ஏற்பட்டு விட்டார். ரெண்டு பேருக்கும் காதல் ஏற்பட்டு விட்டது. யோசிச்சு பாருங்க, இது அந்த மாதிரி இந்த மாதிரி காதல். எனக்கு பழைய காலத்து ஞாபகம் இருக்கு, கமல்ஹாசன் மூவிலாம் மனுஷருக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய காதல் இல்லை, அதெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு காதல். எவ்வளவு ஸ்பெஷல் காதல்னா, ஏரோது ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு, ராஜாவுடைய மகளை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு, அந்த அம்மாக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. ஆனா இந்த அம்மா என்ன சொல்லுது, நான் என் புருஷனை டைவர்ஸ் பண்ணிடுறேன், நீ உன் புருஷனை டைவர்ஸ் பண்ணிடு, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், என் புருஷன் டைவர்ஸ் பண்றேன், நீ மனைவிய டைவர்ஸ் பண்ணிக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அது மாத்திரம் இல்ல, ஏற்கனவே ஏரோதியாளுக்கு ஒரு மகன் இருக்குது. அது என்ன இருந்தாலும் சரி, நம்ம காதல இந்த உலகத்துல எதுவுமே நிறுத்த முடியாது, கடவுளும் நிறுத்த முடியாது, கடவுளுடைய பிரமாணங்களும் நிறுத்த முடியாது, யார் வந்தாலும் நிறுத்த முடியாது. நாம் கல்யாணம் பண்றது பண்றது தான் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. என்ன எங்க இந்த மாதிரி கதை எங்க கேட்டிருக்கிறீங்க? கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ஒரு மதம் வேற இருக்குது, இந்த சலோமே இதுல வேற இன்னொரு கதை வேற வருது. இந்த மதம் பிறந்தது வந்து ஏரோதியாளுக்கு இன்னொரு மகன் இருக்கிற பிலிப், அவர் கார்பங்க தேசாதிபதி. இந்த சலோமி போய் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெரிய பெரிய பெரியப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. என்ன ஒரு கதை, வைஃபோடு சந்தோஷத்தோடு ஊருக்கு வராரு. ஏரோத ஆன்டிபஸ் மனைவிய தோல்ல போட்டுக்கிட்டு வர்றாரு, புது புருஷன் பொண்டாட்டி மாதிரி வராங்க. இத கேள்விப்பட்ட வீட்டுல இருக்கிற மனைவி கலீலியால இருக்கு இல்லைங்களா, அரேப் ராஜாவுடைய மக, அதுக்கு ஒரு ஆத்திரம் கோவம் வராதா, ராஜாவுடைய மக ஆச்சு, ஓடி போய் அப்பா கிட்ட சொல்லிருச்சு. அப்பா என்ன இப்படி பண்ணிட்டாரு, என்ன கை விட்டுட்டாரு, சக்காலத்தைய கூப்பிட்டு வந்துட்டாரு, அப்படி இப்படின்னு போய் சொல்லிருச்சு. அவர் என்ன பண்ணாரு, சும்மா இருப்பாரா, அரேப் ராஜா பெரிய ராணுவ படத்தை எடுத்துட்டு வந்தார். எடுத்துட்டு வந்து ஏரோத ராஜ்யத்தை அங்க இருக்கிற ஆர்மி எல்லாம் பயங்கரமா அழிச்சார். போர் நடக்குது ஊர்ல, ஆர்மி எத்தனை ஆயிரம் பேர் செத்தாங்க. செத்தாலும் என்ன நடந்தாலும் எங்க காதலை எந்த ராணுவமும் பிரிக்க முடியாது. இல்ல உடல அவரு பெரிய போர் நடந்து ஆர்மியே போச்சு, ஏரோத கொஞ்ச நேரத்துல கொல்லணும். ஆனா ரோம் வந்து அவரை காப்பாத்திட்டாங்க, ஏன்னா அவங்களுடைய அதிபதி இல்லையா, அவங்க வச்ச ஆள் இல்ல. ரோம் வந்து காப்பாத்தினாங்க, பொழைச்சார். எப்படி ஆச்சு? ஆனா இதெல்லாம் நடந்து முடிஞ்சு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தம்பதிகள், ஏரோது அந்திபஸ் ஏரோதியார். இத ஊரெல்லாம் கேக்குது, இதெல்லாம் பப்ளிக்கா எல்லாருக்கும் தெரியுது. எத்தனையோ சோல்ஜர்ஸ் இறந்து போனாங்க, விதவைங்க நாங்க அப்பாங்க இறந்து போனாங்க. ஆனா அவனுக்கு விரோதமா அதை சொல்றதுக்கு அந்த ஊர்ல ஒருத்தனுக்கும் முதுகெலும்பு இல்லை இல்லைங்களா. நேரா பெரியவங்க ஏதாவது பேசினாங்கன்னா யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துக்கு நேரா பேச முடியுமா? இந்த காலத்திலேயே மக்கள் ஆட்சியிலேயே பேச நம்ம பயப்படுறோம், அதை பண்ணிடுவாங்களா, இதை பண்ணிடுவோம், கேஸ் போட்டுருவாங்களான்னு. ராஜ ஆட்சியில யாரு போய் பேசுறது? யாரும் பேசல. ஆனா ஒரு முதுகெலும்புள்ள ஆம்பளை இருந்தாருங்க, யாரு? ஜான் தி பேப்டிஸ்ட் இல்லைங்களா. பேசினாரு பாருங்க, சும்மா 18வது வசனத்துல நீ படிங்க.
சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்ல என்று
தம்பியுடைய மனைவி அவளை போய் நீ வச்சிருக்கலாம், சகோதரியுடைய மனைவியை நீ வச்சிருக்கிறது கரெக்ட் இல்ல. அது மாத்திரம் இல்ல, லூக்கா 3:19 பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமான பாவங்கள் ஏரோத பத்தி திட்டி இருக்கிறாரு, கடிந்து கொண்டிருக்கிறார். இவரு சாதாரணம் இல்ல யோவான், இது அது போட்டிருக்கிற டென்ஸ் வந்து இவர் வெறும் ஒரு இடத்துல சொல்லல, ஒரு வாட்டி திட்டிட்டு விட்டுரல. இவர் போற இடத்துல எல்லாம் திட்டிட்டு இருக்கிறார், போற இடத்துல எல்லாம் யோரோ அதை பத்தி பிரச்சாரம் பண்ற. எப்படி ஆகும் அவருக்கு, யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா ஆளுகிற தலைவர்களே இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருந்தா, இந்த மாதிரி ஒரு குடும்பம் இருந்தா அந்த மக்கள் கேட்டு யோசிச்சு பாருங்களேன். இதான் முன்மாதிரியா இருக்கிறதா, இதான் லீடர்ஸே எப்படி இருக்குதுன்னா மக்கள் எப்படி இருப்பாங்க. அதான் யோவான் தானே அதை போய் கடிந்து கொள்றாரு, லீடரா இருந்து நீ இப்படி செய்யக்கூடாது செய்யக்கூடாது. ஆனா அது ரொம்ப தைரியம் வேணும் அதுக்குங்க. ஒரு தலைதான் போயிடுச்சு, தைரியமா பேசினார். ஒரு ராபர்ட்சன் ஒரு போதகர் இருக்கிறார், ஆமா யோவான் ஸ்தானாக்கு இதை சொன்னதுனால தலைதான் போயிருச்சு. யோசிச்சு பாருங்க, யோவான் ஸ்தானா மாதிரி இப்படிப்பட்ட தலை இருந்து இழக்கிறது பெட்டரு, கோலைகள் மாதிரி தலையை வச்சுக்கிட்டு வாய மூடிக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட். இந்த மாதிரி தலை இருந்து இழக்கிறது பெட்டர் என்ன இல்லைங்களா. தைரியமா பேசின, பயங்கரமா கடிந்து கொண்ட, ராஜாவாவது யாராவது தேவனுடைய பிரமாணத்துக்கு முன்பதாக பாவம் செஞ்சிருக்கிற நியாயம் இல்ல. ஆனா இது ஒரு அம்மாக்கு பிடிக்கல. யோவான் கொஞ்சம் பொறுத்துக்குவாரு, இது ஏரோது கொஞ்சம் பொறுத்துக்குவாரு. 19வது வசனத்தில் ஏரோதியால் என்ன போட்டிருக்கு, ஏரோதியாலுக்கு இதை கேட்டு ஆத்திரம்னா ஆத்திரம், என்ன என் காதலை பத்தி உனக்கு என்ன தெரியும், எவ்வளவு தியாகத்தை பண்ணி நாங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிறோமே, இப்பதான் நிம்மதியா வாழ்ந்தாலும் இவனுடைய சொல்ல வேற. இவட சதி நினைத்து, she had a grudge, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் வேர்டு, உன்னை ஒரு வழி ஆக்குறண்டா, உன்னை அழிக்காம நான் விடமாட்டேன். காலையில எந்திரிச்சா அதுதான், தூங்கும் போது அதுதான், அந்த அம்மா அந்த யோவான சாகடிக்கிற வரைக்கும் நிம்மதி இல்லை. எப்ப பாரு வெறுப்பு, ஒரு கோபப்பட்ட, ஒரு வெறுத்து போன, அவமானப்படுத்தப்பட்ட பெண்ணினுடைய கோபம் சமமாக நரகத்துல ஒரு அக்கினி இல்லைன்னு ஒருத்தர் சொல்றார். அந்த மாதிரி ஒரு வெறி, ஒரு கோபம், கொல்ற வரைக்கும் நான் விடமாட்டேன், வெறி. அவரை சும்மா விட்டுடலாம், இல்ல ஜெயில போடலாம், இல்ல அவரை நெக்லெக்ட் பண்ணலாம், இல்ல அவன் சாவுற வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்லை. பாருங்களேன், வெறி வெறினா வெறி, ஒரு பழி வாங்கணும், ஒரு கொல்லணும். இந்த மாதிரி அவமானம், இந்த மாதிரி அந்த அம்மா கசப்பு உள்ளெல்லாம் நிறைஞ்சு போய் தூக்கம் வராம ஒரு பாயிலிங் பாட்டு கொந்தளிக்கு, நைட் அண்டே கொந்தளிக்கு. ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி கொந்தளிக்கிற பொண்டாட்டியோடு வாழணும்னா எப்படி இருக்கும் ஏறோதுக்கு? நைட் அண்டே இதுதான், கொல்லலையே கொல்லலையே, அவங்க உயிரோடு விட்டுருக்குறீங்களே அப்படி இப்படின்னு ஏறோது பொறுத்து பொறுத்து பார்த்தாரு. ஒன்றும் முடியல சரி. ஆனா அவருக்கு கொல்றதுக்கு விருப்பம் இல்லை. என்ன போட்டிருக்குது, ஏன் கொல்ல விருப்பம் இல்லை?
17வது வசனம் அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோட அவன் சொல்ல கேட்டு வந்தான்.
என்ன ஒரு ஆச்சரியம், ஏரோது யோவானுக்கு ரொம்ப பயந்தார். ஏன் பயந்தார்? ஏனோ அது ஒரு நீதிமான், ஒரு பரிசுத்தம் உள்ள மனுஷன், ஒரு கைதியா இருந்தாலும் ஒரு நீதிமான், ஒரு பரிசுத்தம் உள்ள மனுஷன். யோவானை தொடர்ந்து நெருங்கி பார்த்திருக்கிறாரு, ஒரு வாழ்க்கையை பார்த்திருக்கிறாரு. யோவான் மத்த ஆசாரியர்கள் மாதிரி இல்ல, மத்த பிரீஸ்ட் மாதிரி இல்ல, அவங்க எல்லாம் சர்ச்சில் தான் பரிசுத்தம், வெளியெல்லாம் பார்த்தா அப்படி இல்ல. யோவான் வாழ்க்கையிலேயே தேவ பயத்தோடு உண்மையான நீதிமான், உண்மையான பரிசுத்தவான். எந்த அளவுக்கு யோவானுடைய வாழ்க்கை இந்த மோசமான ராஜாவை பாதிச்சிருக்குன்னா, யோவான் சொல்றத ரொம்ப சந்தோஷத்தோடு கேட்கிறார், அவர் பிரசங்கத்தை ரொம்ப ஆர்வத்தோடு கேட்பார். அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை பாதிச்சு யோவானுக்கு பயந்ததுனால் இவர் அவரை கொல்ல விடல. இந்த அம்மா கொல்லணும்னு துடிக்குது, அதுக்கு நடுவில் நிக்கிறது அவங்க ஹஸ்பண்ட். இல்ல நான் விடமாட்டேன், அவர் நீதிமான், அவர் கொல்லக்கூடாது, அவர் தொட்டா கடவுளை தொட்ட மாதிரி, அவர் ஒன்னும் செய்யக்கூடாதம்மா அப்படின்னா, இல்ல நான் கொல்லணும்னு நிக்குது. இதான் கதை. என்ன ஒரு த்ரில்லிங் ட்விஸ்ட் பாருங்க. இப்ப என்ன நடக்க போகுது, இங்க கொல்லணும்னு மனைவி, கொல்லக்கூடாதுன்னு புருஷன், அந்த பக்கம் நீதிமான். என்ன ஒரு கதை. இந்த இது வந்து பாருங்க, யோவான் அந்த பேசும் போது இது எப்படிங்க யோவான் சந்தோஷத்தோடு கேட்டார்னு போட்டிருக்கு. அதனால யோவான் என்ன பண்ணிருக்காரு, இந்த அம்மா தொல்ல தாங்க முடியாம, சரி ஒரு காம்ப்ரமைஸ் இல்லைங்களா, அதுக்கும் கொல்லவும் கூடாது, இதுவும் பண்ணக்கூடாது. பிலாத்து பண்ண மாதிரி அவர் அடிச்சாவது வெளியே அமைச்சிடலாம், இயேசுவ கொல்ல முடியாதுன்னு. இவர் என்ன பண்ணாரு, யோவானு பிடிச்சி ஜெயிலில் போட்டார். ஊரெல்லாம் சொல்றாருன்னு தானே வருத்தப்படுற, இப்ப பாரு யாரும் கேட்காம டஞ்சன்ல போட்டு வச்சுட்டேன், சந்தோஷமா இல்ல. அந்த மனுஷனை கொல்ற வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்லை, டஞ்சன்ல போட்டா பத்தாது அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனா ஏறோது அவர் மேல ரொம்ப மரியாதை. பாருங்களேன், யோவான வந்து சந்தோஷத்தோடு கேட்டார். அவர் சொல்றத பத்தி டிரான்ஸ்லேஷன் அங்க தப்பு நிறைய காரியங்கள் செஞ்சு வந்தாருன்னு இல்ல, அவர் கேட்கும் போது அவர் மனசெல்லாம் உருக்குமா, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துமா, ரொம்ப கலக்கம், பாவ நோவெல்லாம் ஏற்படுமா அவருக்கு. யோவான் பிரசங்கத்தை கேட்கும் போது வழியெல்லாம் பச்சாத்தாபெல்லாம் படுவாரா பட்டு ஆனா சந்தோஷத்தோடு கேட்பார். என்ன ஒரு ஆச்சரியம், யோசிச்சு பாருங்க. யார் யார் யோவான், நீ யோவானுக்கு என்ன ஒட்டகத்தோலை போட்டுக்கிட்டு, ஒரு பண பலம் இல்ல, ஒரு ராணுவ பலம் இல்ல, நீ நினைச்சா உன்னை நசுக்கிற முடியும் நானு. ஆனா அந்த யோவானை பார்த்து பயந்தாரா ஏறுவது, யோசிச்சு பாருங்க. என்ன ஆச்சரியம், ஒரு பவரும் இல்ல யோவான் கிட்ட, அவரை பார்த்து பயந்தார். அவர் பிரசங்கத்தை ரோம் வாய மூடு, நான் சொல்றத நீ கேளு, உயிரை என் கையில வச்சிருக்கிற, இல்ல நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன், சந்தோஷத்தோடு கேட்கிறேன். போய் 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 பிரசங்கத்தை கேட்பாராம், கேட்கிறான் பாருங்களேன் கிளாட்லி. ஏன் ஏன் அப்படின்னா, ஒருவேளை ஆண்டவர் ஏறோத இன்னும் கைவிட்டுல, ஒருவேளை ஆண்டவர் ஏறோத ரட்சிக்கணும்னு விருப்பம் இருக்கலாம் இல்லைங்களா. கைவிடாத ஒரு நிலையில் அந்த சத்தியம் அவருக்குள்ள ஏறோது வந்து, இந்த லக்ஸரி பாவம் இச்ச உலகம் வேசித்தனத்து உலகத்துல எல்லாம் குழப்பம் எல்லாம் எவ்வளவு அனுபவிச்சாலும் வெறுமை இந்த உலகத்துல இருக்கிறத பார்த்து யோவானை வந்து கேட்கும் போது எல்லாம் தெளிவா இருக்கு. அவருக்கு ஒரு தெளிவான உலகம் தெரியுது, குழப்பம் இல்லாத உலகம் தெரியுது, சத்திய உலகத்தை பார்க்கும் போது அவருக்கு சந்தோஷம் ஏற்படுது. தேவசாயலா படைக்கப்பட்ட மனுஷன் இல்லைங்களா, அதனால சந்தோஷத்தோடு கேட்க வர. இப்படிதான் கதை இப்படி போகுது. போகும்போது இங்கதான் ஒரு ட்விஸ்ட் வருது. 21வது வசனத்தில் என்ன நடக்குது, பின்பு சமயம் வாய்க்கும் போது, சமயம் ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி, சந்தர்ப்பம், கன்வீனியன்ட் டைம் கேம். யாருக்கு இது சமயம் வாய்த்த போது, ஏரோதியாளுக்கு சமயம் கிடைச்சிச்சு. ஒரு நல்ல சந்தர்ப்பம். என்ன அந்த சந்தர்ப்பம்? புருஷனுக்கு பிறந்த நாள், புருஷனுக்கு பிறந்த நாள். இந்த அம்மா கொல்லணும்னு பாக்குது அவனு, புருஷன் காப்பாத்தணும்னு பாக்குறாரு. யோவான் ஜெயில இருக்கிறாரு. இந்த ஒரு சூன்யக்காரி மாதிரி இருக்கிற கொலக்கார வெறி பிடிச்ச மனைவிக்கு ஒரு நல்ல சந்தர்ப்ப நாள், ஒரு நல்ல சந்தர்ப்ப நாள். ஃபைனலி ஆப்பர்ச்சுனிட்டி கேம். என்ன ஒரு யோவான் ஒரு இது யோராவது ஒரு பர்த்டே பண்ற, அந்த பர்த்டேக்கு யாரெல்லாம் வந்திருக்கிறது படிங்க.
தன்னுடைய பிரபுக்களும் சேனாதிபதிகளும் கலிலேயா நாட்டின் பிரதான மனுஷருக்கும் ஒரு விருந்து பண்ணின போது,
பிரபுக்கள் பெரிய பிரின்சஸ், பெரிய கமாண்டர்ஸ், அவருடைய கமாண்டர்ஸ் பெரிய ஆளுங்க, பிரதான கலிலேயால இருக்கிற ஃபேமஸ் ஆளுங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. பர்த்டேக்கு ஒரு பெரிய விருந்து பண்ணி இருக்கிறார் பர்த்டேக்கு. ஆனா யூதர்ங்க யூஸ்வலா பர்த்டே கொண்டாடுறது இல்ல, எல்லாம் பைபிள் இருக்கிற பர்த்டே எல்லாம் புறமதத்தை தான் பாக்குறோம். பர்த்டே வந்து நம்ம ஆண்டவர் இவ்வளவு வருஷம் கொடுத்தாரேன்னு அவருக்கு நன்றி செலுத்துற ஒரு இதாத்தா இருக்கணுமே சார், ரொம்ப கொண்டாட்டமா புறமதத்தர்கிட்ட தான் பாக்குறோம். ஆனா அந்த பார்ட்டி ரோமர் பார்ட்டினா இந்த உலகத்திலேயே அந்த மாதிரி பார்ட்டி இது வரைக்கும் வைக்க முடியாது, வைக்கவும் இல்லை. அவங்களுடைய பார்ட்டி மாதிரி உலகத்துல கிடையாது. இப்பெல்லாம் இருக்கிற பார்ட்டி என்ன, அதை பத்தி எல்லாம் படிச்சுங்கன்னா ரொம்ப பயங்கரம், ரொம்ப பயங்கரம். ஒரு கட்டுப்பாடும் இருக்காது, ஒரு கண்ட்ரோலும் இருக்காது. வெறித்தன மாதிரி குடி வெறி, கட்டுப்பாடு இல்லாம, ஒரு ஒழுக்கம் இல்லாம, ஒழுக்க பண்புன்றதே என்னன்னு தெரியாம மிருகமா மாறிடுவாங்க பார்ட்டியில. பாருங்க இப்பவும் நமக்கு வந்து கண்ட்ரோல் இல்லாம சில நேரங்களில் போயிடுது பார்ட்டிகளுக்கு. நமக்கு ஆகுதுங்களா? எனக்கு எல்லாம் சில டைம்ல ஆயிடுது. நம்ம டயட்ல இருக்கணுமே, நல்லா கண்ட்ரோல் பண்ணணுமே, ரொம்ப கறியெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா ஒரு அருமையான கல்யாணத்துக்கு போனா என்ன ஆயிடுது? இன்னைக்கு ஒரு நாள், ஒரு நாள் பாத்துக்கலாம், நாலுல இருந்து காலில கொஞ்சம் டயட் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல்ல நம்ம இழந்துடுறோம் இல்லைங்களா. நமக்கே இப்படி ஆகுதுன்னா அங்க குடிவெறி எல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும், எல்லாம் பயங்கரமான பார்ட்டி, கண்ட்ரோல் இழந்த பார்ட்டி, பேலன்ஸே இருக்காது. தீனினா தீனி, பெருந்தீனில நிரம்பி, குடியில நிரம்பி ரோமர் பார்ட்டிஸ். அந்த பார்ட்டிங்கள்ல அடிமை பெண்கள் நிர்வாணமா ஆடுவாங்க, நிர்வாணமா ஆடுவாங்க. அந்த பார்ட்டி முடியறது வந்து எல்லா விதமான அடிமை பெண்கள் வந்து அங்க ரொம்ப கவர்ச்சிகரமான டான்ஸ் ஆடிட்டு தான் அந்த பார்ட்டி முடியும். எல்லாம் பார்ட்டி அதுதான் முடியும். ரொம்ப வேசித்தனமாக, கேவலமாக, ஷேம்ஃபுல்லா நடக்கும் பார்ட்டி. ஒரு ஆர்ஜி, களி களியாட்டம்னுவாங்க அந்த மாதிரி ஒரு பார்ட்டி. இந்த பெண்ணு எவ்வளவு மோசம், கொலகார எண்ணம் பிடிச்ச சூனியக்காரின்னா அந்த பார்ட்டிக்கு அடிமை பெண்ணுங்களை தான் அனுப்புவாங்க அந்த மாதிரி மிருக மனுஷர்களுக்கு நடுவுல இல்லைங்களா. குடி வெறியில இருக்கிறாங்க, பயங்கர கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறாங்க. அந்த இடத்துல போய் தன் சொந்த பொண்ணை போய், 17-18 வயசு அந்த பெண்ணை போய் டான்ஸ் ஆடுறதுக்கு அனுப்புதுன்னா என்ன வெறி இருக்கும் இந்த லேடிக்கு யோசிச்சுப்பாரு. தன் மகளை அனுப்புது அங்க போய், ஏரோதியால் மகள் போய் டான்ஸ் ஆடி அந்த கேவலமாக, நிர்வாணமாக, அசிங்கமாக டான்ஸ் ஆடி, அதான் சலோமே, அங்க போய் டான்ஸ் ஆடி அங்கெல்லாம் குடிச்சு வெறிச்சுக்கிட்டு வாயிலெல்லாம் இதை ஊத்திக்கிட்டு ஜொல்லு ஊத்திக்கிட்டு அருவறுப்பா இருக்கிற மனுஷங்களுக்கு மத்தியில கவர்ச்சியா அவங்களை கவரும் படிக்க அந்த டான்ஸ் ஆடி, அந்த டான்ஸ் ஆடி எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா அங்க இருக்கிற ஏரோது மாத்திரம் இல்ல, அந்த ஏரோது கூட இருந்த எல்லோருமே என்ன போட்டிருக்கு, எல்லாரும் சந்தோஷம், பிளீஸ்ட், அவங்களுக்கு எல்லாம் கிக்கு வந்த மாதிரி ரொம்ப மெச்சிட்டுக்கிட்டாங்க. என்ன அருவருக்கு மெச்சித்துக்கிட்டு, ஆஹாஹாஹான், இவங்க பார்க்காதுதா, இவங்களுக்கு அறியாதுதா, ஆனா எந்த அளவுக்கு அந்த பொண்ணு ஆட வச்சிருக்கு, எந்த அளவுக்கு அருவருப்பு பண்ணிருக்கு தன் சொந்த மகளைனா, இந்த மாதிரி மிருகங்கள்லாம் மெச்சித்துக்கிற அளவுக்கு ஒரு வாலிப பெண், 16-17 இயர்ஸ், அதை போய் அந்த அளவுக்கு அதை பண்ண வச்சிருக்குன்னா ராஜா அவருடைய பெருமையில என்ன பண்றாரு, குடி வெறியில அந்த அனல் காம மோகத்துல அவருக்கு ஏறி போய் 22வது வசனத்துல, ஏதாவது நீ கேள், உனக்கு நான் கொடுக்கறேன், உனக்கு என்ன வேணும் கேள். அது நம்பவே முடியல. அந்த பொண்ணுனால கொஞ்சம் அமைதலா இருக்குது. அமைதலா இருக்கும் போது இந்த மனுஷன் வெறி குடியில கடவுள் பேரை எடுத்து இந்த இடத்துல ஒரு ப்ராமிஸ பண்ற, இந்த இடத்துல கடவுள் பேர் கொண்டு வந்து எல்லா கண்ணியத்தையும் பொறுப்பையும் கண்ட்ரோலும் இழந்து போய் உனக்கு என்ன வேணுமோ கேள், என்னை இப்படி ஆட வச்சு மகிழ பண்ணிட்ட, பெசலா மகிழ பண்ணிட்ட, என் ராஜ்யத்தின் பாதியும் உனக்கு எழுதி வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன். பாருங்க, ஆக்சுவலா இவருக்கே ஒரு ராஜ்யம் இல்லை, இவருக்கு ரோமர் கொடுத்த ராஜ்யத்தை இவர் ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. அந்த ராஜ்யத்துல பாதியோ உனக்கு கொடுக்கறேன்ற அளவுக்கு மனுஷன் போயாச்சு. என் ஆத்மா கூட உனக்கு வித்து போடுறேன், அந்த அளவுக்கு என்னை சந்தோஷப்படுத்திட்டேன். என்ன வேணும் கேளு, எல்லாம் நீ கேட்டா எது நான் கொடுக்கறேன், அந்த அளவுக்கு மகிழ்ச்சி. ராஜ்யமே இல்லை, ஆனா சில பேருக்கு அவங்க யோசிக்கிறதுக்கு அதிகமாக அவங்க வாய் நீளோன்னுவாங்க. யோசிக்கவே இல்லை, யோசிக்கிறது அதிகமா வாய் நீள்றது, பந்தான்றது, பந்தா பேச்சுன்றது. உன்னால முடியாது, அதெல்லாம் முடியாது, ஆனா வாய் ஒண்டி நீளுது பாருங்க. கிருஷ்ணகிரி வரைக்கும் அதை செஞ்சிடறேன், இதை பண்ணிடுறேன், அதை பண்ணிடுறேன், யோசிக்கிறதே இல்லை என்ன பண்ண முடியும் ஏது, ஒரு பிராக்டிக்கலே இல்லை. வாய் உண்டி நீளம், இந்த மாதிரி நீளதி ஒரு வாய் ராஜ்யத்தின் பாதியை கொடுத்துடுற. அதான் பாக்கு, இந்த பொண்ணு என்ன பண்ணுது, அப்படியே நின்று மெய் மறந்து ஒரு நிமிஷம் இருங்க வரேன் அப்படின்னு ஓடுது அவங்க அம்மா கிட்ட. ஓடி போய் 25வது வசனத்துல அவங்க அம்மா கிட்ட போய் கேட்குது, நான் என்ன கேட்குவது, என்ன கேட்கறது, இப்படி சொல்லிட்டாரு, என்ன கேட்கறது. ஏரோதியால் அங்க நின்றுகிட்டு கிரீன் பின்னாடி சிரிக்குது, சிரிச்சு ஒரு சிலந்த தன் பூச்சை பிடிக்கணும்னா ஒரு பூச்சி இருக்குன்னா அது மேல ஒரு வலை போட, இன்னொரு பக்கம் ஒரு வலை போட, ஒரு அந்த த்ரெட் இல்லைங்களா, நூல் போட, போட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் போட்ட பிறகு அப்புறம் அந்த பூச்சி தப்பிக்க முடியாத மாட்டிக்கும். அந்த மாதிரி பிளான் பண்ணி மகளை அமைச்சு கவரை பண்ணி எல்லார் முன்னாடியும் ராஜாவை உழுவ வச்சு நல்லா மாட்டிக்கிட்டாரு. அவர் மாட்டிக்கிட்ட விட்டு இந்த இடத்துல என்ன கேக்குது, யோவான் ஸ்தானாதிய தலைய கேள், தலைய கேள், என்ன மோசம், என்ன பயங்கரமான ரிக்வெஸ்ட், தலைய வெட்டி எடுத்துட்டு வரணும். ஏன் யோவான் ஸ்தானா கொண்டு போடுன்னு கேட்கல, ஏன் கொண்டு போடுன்னு கேட்கல, யோசிச்சு பாருங்கள. ஏன்னா ஏரோதுக்கு ஏசு கொடுத்த பேர் என்ன தெரியுமா, அவன் ஒரு நரி, ஒரு ஃபாக்ஸ், ஒரு தந்திரகாரன். கூட இருக்கிற பொண்டாட்டிக்கு தெரியாத அவன் தந்திரகாரன்னு தெரியும். ஏன் கொண்ணு போடன்னு கேட்டிருந்தா ஏரோது என்ன பண்ணிருப்பாரு, ஓ தாராளமாக செய்யலாமேன்னு சொல்லி வேற யாரையோ கொண்டுட்டு யோவான வேற எங்கேயாவது அமைச்சிட்டு இருப்பாரு, பத்திரப்படுத்தி இருப்பாரு, இதம்மா யோவான கொன்னியாச்சு, இது அவனுடைய பாடி எல்லாம் எரிச்சாச்சு அப்படின்னு சொல்லி இருப்பாரு. அவரு ஃபாக்ஸ்னா நான் சூப்பர் ஃபாக்ஸ் இல்லைங்களா, அவரு நிறையமா அதை விட நான் அப்படின்னு. அவரு கொல்லணும், இப்பவே கொல்லணும், அது கொன்ன ஆதாரமாக அவர் தலை மூக்கு கண்ணு எல்லாத்தையும் நான் பாக்குறபடி அவர் தலையை இங்க கொண்டு வர, இப்ப நடக்கணும், அது தப்பவே முடியாது, உடனே சூடோடு சூடா நடக்கணும், கொன்னு எடுத்துட்டு வாங்க, நான் கன்ஃபார்ம் பண்ணணும், சப்ஸ்டிடியூட்ட பாக்கல. 25வது வசனம் என்ன சொல்லுது, அந்த மக கேட்டுட்டு
சீக்கிரமாய் வந்து,
சீக்கிரமாய் வந்தால், சீக்கிரமாய் வந்து
நீர் இப்பொழுதே ஒரு காலத்தில் யோவான்ஸ்நானுடைய தலையை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டார்.
ஏன் சீக்கிரமா ஓடி வருது, ராஜா போதையில இருக்கிறாரு, போதை தெளிஞ்சிச்சு, நான் என்ன செஞ்சேன், என்ன செஞ்சேன் அப்படின்னு அவர் போதை தெளியறதுக்குள்ள ஓடணும். சீக்கிரமாய் வந்து, சீக்கிரமாய் ஓடி வந்து, அவங்க அம்மாவை மிஞ்சினோம், இது உண்மையாவே மிஞ்சிருச்சு ஹிஸ்டரியில போய், இது போய் ஒரு தேசாதிபதிய பெரிய பெரிய அப்பாவை போய் கல்யாணம் பண்ணிக்கிச்சு, என்ன மாதிரி வளர்த்துருக்குறாங்க பாருங்க பிள்ளைய. இது ஓடி போய் அவங்க அம்மாவை மிஞ்சின மாதிரி, அவரு அந்த அம்மா தலையதான் கேட்குச்சு. இது என்ன கேட்குது தெரியுமா, ஒரு பிளாட்டர்ல பார்ட்டி எல்லாம் முடியும் போது என்ன பண்ணுவாங்க, கடைசியில ஒரு ரொம்ப அருமையான ஸ்வீட் டிஷ் டெசர்ட்டா எடுத்துட்டு வருவாங்க. நீங்களா ஹோட்டல் எல்லாம் போனா தெரியும் இல்லைங்களா, அவர் பிளாட்டர்ல எடுத்துட்டு வருவாங்க. சில இடங்கள்ல எல்லாம் அது புகையெல்லாம் போட்டு எடுத்துட்டு வருவாங்க, ஐஸ்கிரீம் போட்டு இதெல்லாம் போட்டு, அது ரொம்ப பாக்குறதுக்கே நமக்கு அப்படியே இருக்கும். அந்த மாதிரி பிளாட்டர்ல என்ன எடுத்துட்டு வரணும், அவர் தலையை வெட்டி பிளாட்டர்ல கடைசியா எடுத்துட்டு வாங்க. ஜஸ்ட் பாருங்க என்ன கொடுமை, என்ன கொடுமை, எடுத்துட்டு வாங்க அப்படின்னு எடுத்து எடுத்துட்டு வரணும். அதை கேட்டு ராஜாக்கு என்ன ஆச்சு, ராஜா மிகவும் துக்கம் அடைந்தான். 26வது வசனத்துல ரொம்ப ஆழமான வார்த்தை, இந்த வார்த்தை மார்க் வந்து கெத்செமனே தோட்டத்தில் தான் பயன்படுத்துறாரு. இயேசு மிகவும் துக்கப்பட்டார், சாதாரண துக்கம் இல்ல, ஐயோ இப்படி கேட்டாலேன்னு இல்ல, உடம்பெல்லாம் நடுங்கி போச்சு, அவருக்கு போதெல்லாம் தெளிஞ்ச மாதிரி உடம்பெல்லாம் வெந்து போச்சு, ஐயோ இப்படி கேட்டுட்டாலே அப்படின்னு உடம்பெல்லாம் வலி, ஆடி போயிட்டார் மனுஷன், மிகவும் துக்கம் அடைந்து உடம்பெல்லாம் துக்கம் ஆயிடுச்சு, வேதனை. என்ன பண்ணிருக்கலாம் ராஜா, என்ன பண்ணிருக்கலாம், யோசிச்சிருந்தா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு செஞ்சிருக்கலாம், எவ்வளவு தன்னையே தாழ்த்தி இருக்கலாம், தாழ்த்தி இல்ல ஒரு ஞானத்தோடு பதில் கொடுத்துருக்கலாம், என்ன கொடுத்துருக்கலாம் யோசிச்சு பாருங்க, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தானே கொடுக்கறேன்னு, நான் கொலையா செய்யற அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா, நான் உனக்கு தானே கிஃப்ட் கொடுக்குறேன்னு, உங்க அம்மா தான் கிஃப்ட் கொடுக்குறேன்னு, நீ நாங்க ஓடணும், இது கேன்சல் இந்த டீல் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்ல எவ்வளவு செஞ்சிருக்கலாம், இல்ல ரொம்ப நல்லது, ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன், குடிவரியில ஏதோ செஞ்சுட்டேன், தப்பா ப்ராமிஸ் பண்ணிட்டேன், ஐ எம் சாரி, அது முடியாது சொல்லியிருக்கலாம். இல்ல என்ன ஆயிருப்போம், என்ன போட்டிருக்கு படிங்க.
அப்பொழுது ராஜா மிகுந்த சுத்தம் அடைந்தார், கூட பங்கு இருந்தவர்களின் நிமித்தமும் அவருக்கு அதை மறுக்க மனதில்லாமல்,
மனுஷ மனுஷ பயத்தில் நிறைந்த ஒரு மனுஷன், பயம், வயசை பார்த்தா பயம், ஜனங்களை பார்த்தா பயம், ஜனங்களின் நிமித்தம் கொல்லாம இருந்தான், இப்போ ஜனங்கள் நிமித்தம், அதிபதிகளின் நிமித்தம், ஆணையின் நிமித்தமும், பந்தியில் தனக்கு இருந்த அவங்களுடைய நிமித்தம், அவருடைய வார்த்தையை பொன்னான வார்த்தையா நினைக்கணும், அவர் யோசிக்காம பேசிட்டாருன்னு எல்லாம் நினைக்க கூடாது, குடிவரையில கண்ட்ரோல் இழந்துட்டாருன்னு எல்லாம் நினைக்க கூடாது, எல்லாம் யோசி எதுக்கும் அவர் ரெடி அப்படின்ற பெரிய பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய வார்த்தையின் நிமித்தம் ஆணையின் நிமித்தமும் அந்த ஜனங்க அந்த தெளிவாக தான் பேசியிருக்கிறாருன்னு நினைச்சு அந்த இச்ச காம வெறியில் நிறைந்து போய் கொடுத்த ஆணைய அந்த மனுஷ பயம் ரெண்டுதான், பேசித்தனும் மனுஷ பயம் இது ரெண்டு தான், இது ரெண்டுக்காக என்ன பண்ணாரு,
உடனே அவனுடைய தலையை கொண்டு வரும்படி தேவனிடத்தில் கட்டளையிட்டு அனுப்பினான்,
தலையை கொண்டு வரும்படி சேவகனிடத்தில் கட்டளையிட்டு அனுப்பினான், போ கொண்டு வா, இந்த சேவகன் ஓடுற எல்லாம் வெயிட் பண்றாங்க இல்லையா, ரொம்ப நேரம் இருக்க முடியாது, எல்லாரும் வீட்டுக்கு போனோம், ஓடி போய் யோவான் ஸ்தானா உள்ள இருக்கிற த கிரேட்டஸ்ட் மேன், ஸ்ரீகரன் பிறந்த பெரிய மனுஷன், என்ன ஜெபம் பண்ணியிருப்பார், கடவுளோடு ஐக்கியமா இருப்பார், அவரை பிடிச்சி இழுத்து அவர் தலைய அந்த இதுல வச்சு பெரிய ஹேட்ஸை எடுத்து ஒரே வெட்டு, ஒரே வெட்டு, டைம் கூட கொடுக்கல யோவானுக்கு, அவர் உலகத்தை விட்டு போக போறாருல, ஒரு செகண்ட் கூட டைம் இல்லை, எதிர்பாராத விதத்துல அவர் கத்துன கத்து அங்க கேட்டிருக்கோம், கேட்ட உடனே அந்த ஏரோதியால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா, அவரை கட்டி அவர் அவர் முடியை எடுத்து பிடிச்சிக்கிட்டு தலையை எடுத்து ஒரு பிளேட்டில் ரத்தெல்லாம் செதறி கண்ணெல்லாம் கலக்கத்தோடு முகம் தலை பிளேட்டில் இருக்கு, ரத்தெல்லாம் செதறின பிளேட்டு அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கு அந்த ரத்தத்தில், அந்த பிளேட்டை எடுத்துட்டு ஓடி வர, ஓடி வந்த உடனே என்ன நடக்குது, அந்த பெண்ணுகிட்ட கொடுக்குறாங்க, பெண்ணுகிட்ட கொடுக்குறாங்க, இங்கே பாலிப பெண்கள் இருக்காங்க, இருக்கீங்க, உங்க கையில யாராவது ஒரு தலையை வெட்டிட்டு வந்து ரத்த விலாரோடு ஒரு பிளேட் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க, நீங்க சலசத்து கீழே உந்துட மாட்டீங்க, இல்ல கதற மாட்டீங்க, இது என்ன போட்டிருக்கு, அழகா இந்த பொண்ணு அதை என்ன பண்ணிருக்கு பாருங்க, அந்த பொண்ணை எப்படி வளர்த்துருக்கு பாருங்க, அந்த பொண்ணை அழகா அந்த பிளேட்டை வாங்கிட்டு போய் தன் மேல எந்த ரத்தம் துணி புது துணி போட்டிருக்கு இல்லையா கரையே ஆகக்கூடாதுன்னு எடுத்துட்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுக்குது, அவங்க அம்மா கிட்ட கொடுக்குது, அவங்க அம்மா அப்படியே ஒரு நல்லா ஜாமுன் எடுத்துட்டு வந்த மாதிரி ஊர்ன ஜாமுன் எடுத்துட்டு இல்ல பிரியாணி எல்லாம் பிளேட்ல எடுத்துட்டு வந்த அப்படி வாய் ஊறும் அந்த மாதிரி அதை பார்க்க, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா ஹிஸ்டரியில சொல்றாங்க, அந்த தலையை வச்சுக்கிட்டு ஒரு ஆபரேஷனே பண்ணிச்சான், அவர் நாக்க வெட்டி தன் ஏர்பின்னை எடுத்து குத்து 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 ஃபுல்லா இந்த நாக்கு தானே என்ன இப்படி சொல்லிச்சுன்னு குத்தி 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 உடிச்சான், குத்தி உடிச்சான், என்ன போட்டிருக்கு, அதுக்கப்புறம் அவருடைய சீஷர்கள் யோசிச்சு பாருங்க, வந்து யோவானை எடுத்து ஒரு கல்லறையில வச்சாங்க, தலையில்லாத உடம்பு, என்ன அகோரம், தலையில்லாத உடம்பை எடுத்து தாங்கள் நேசிச்ச யோவான் சீஷர்களா இருந்த யோவான் கடவுளுடைய சத்தமாக கர்த்தருடைய எடுத்து ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி இவங்களெல்லாம் பாவ வழியிலிருந்து மனம் திரும்பி வச்ச யோவான், இஸ்ரவேலியே நேசியா பக்கம் திரும்ப வச்ச யோவான் தலையில்லாத உடம்போடு கிடக்கிறார், அவர் எடுத்து அடக்கம் பண்றாங்க, யோசிச்சு பாருங்க, அவர் அடக்கம் பண்ணிட்டு எங்க போய் இயேசுக்கு சொல்றாங்க, இயேசுக்கு சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு, எப்பயாவது இயேசு கோவப்பட்டு ஓடி வந்து யோவான் சத்தம் பிடிச்சிட்டு கேட்பாருன்னு நம்ம பார்த்தோம்னா இப்பதான் பார்க்கணும், ஆனா என்ன பண்றாரு, இயேசு மனித குமாரன் உலகத்துல இருக்கிறார், இந்த அந்நாய அக்கிரமத்தை அசுத்தத்தை கேட்டு என்ன பண்ணாரு, அவர் மத்தேயுல போட்டிருக்குது 13வது வசனத்தில் அவர் சீஷர்களோடு தனியா இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டார், தனியா இருக்கிற ஒரு இடம், என்ன வென்றுச்சு அந்த நாள், தீமைத்தான் வென்றுச்சு, தனியா இருக்கிற ஒரு இடத்துக்கு போனார், ஏன், தேவனுடைய ராஜ்யத்துக்காக சத்தியத்துக்காக முதல் பலியாடு போச்சு, இப்ப அடுத்ததாக பலி ஆகுறது தான் தான், தன் சீஷர்களுக்கு ட்ரெயின் பண்ணி கொடுக்கிறாரு, தேவ ராஜ்யத்துக்காக நீங்க கொடுக்க வேண்டிய விலை இருக்குது, இது காஸ்ட்லி இருக்கும், ஆனா அந்த சீஷர் எல்லாருமே பலி ஆக போறாங்க, சில பேர் தலைதான் இப்படித்தான் வெட்ட போறான் அப்படின்னு தனியா கூட்டு போனாங்க. எவ்வளவு சேட் ஸ்டோரி உங்களுக்கு தெரியல, நான் படிச்சு ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், ரொம்ப அழுது கூட அழுதுட்டேன். எவ்வளவு சேட் ஸ்டோரி இல்லைங்களா, இப்படிதான் முடியுது இந்த கதை. ஏன் இவ்வளவு சேடா போட்டிருக்குது? ஒரு வெறி பிடிச்சு போய், ஒரு வெறி பிடிச்சு போய் வேசித்தனத்துல அடக்க முடியாம மிருகங்க மாதிரி இருக்கிற ஏரோதம் அவன் குடும்பம், அது ஒரு குடும்பம். அது அந்த குடும்பம், அந்த மாதிரி எவ்வளவு குடும்பங்க, எத்தனை ஏரோதங்க இருக்கிறாங்க. ஆனா உலகத்திலேயே சிறந்த மனிதனாக பிறந்த ஒரே மனுஷன் யோவான் தானா, அவர் போய் பலியானாரு இந்த குடும்பத்துக்காக. என்ன ஒரு சேட் ஸ்டோரி. இந்த சேட்னஸோடு நம்ம வீட்டுக்கு போறதோடு இந்த கதை எழுதப்படல. இந்த சேட் கதையில கண்ணாடியில நம்ம உங்களையும் என்னையும் நம்ம பார்க்கணும், உங்களையும் என்னையும் நம்ம பார்க்கணும். இந்த கண்ணாடியில உங்களையும் என்னையும் பார்க்கணும். ஒரு வாட்டி மத்தேயு இது நாத்தன் வந்து டானியல் ஒரு இது தேவனுக்கு ஒரு கதை சொன்னார். அதை சொன்ன உடனே தாவீதுக்கு வந்த கோபத்துல அவன் கிடைச்சா எங்க அவனை கொன்னும் போல இருக்குதுன்னு ஆத்திரம் வருது. ஆனா தாவீது என்ன சொன்னார் தெரியுமா, அந்த மனுஷன் நீதாண்டா அப்படின்னார். நீதான். அதே மாதிரிதான் இந்த கதை நமக்கு சொல்லுது. இந்த கோபம் நமக்கு வருதே, இவ்வளவு அக்கிரமம் செஞ்சாங்கன்னு வருதே, கண்ணாடியில இன்னைக்கு உன்னை ஏரோதா நீ பாக்குறியா, ஏரோதியால உன்னை நீ பாக்குறியா. தேவனுடைய கற்பனை சொல்லுதே, வெபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இந்த வாலிபர்கள் கத்துக் கொடுக்கிறோம் வெபச்சாரம்னா என்ன, அந்த கற்பனையில என்ன அடங்கி இருக்குது. உங்களுடைய கற்பை ஆண்டவர் கற்புன்னு கொடுத்திருக்கிறார். அந்த கற்பை மனதினாலையும் வார்த்தையினாலையும் செயல்னாலையும் நம்ம காத்துக்கணும். அதான் நம்ம கற்பை நம்ம காத்துக்கணும். அதான் கற்பனை, வெபச்சாரம் செய்யாது இருப்பாயாக, பிறனுடைய மனைவியை பார்த்து இச்சிக்காது இருப்பாயாக. எத்தனை தடவை நீங்க அதை காத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க, எத்தனை தடவை இச்சிக்காம இருந்திருக்கிறீங்க, எத்தனுடைய பிறனுடைய மனைவியை பார்த்து இவ எனக்கு மனைவியா இருந்தா நல்லா இருந்திருக்குமே நினைச்சு, இந்த மனைவி இல்லாம போனா நல்லா இருக்குமே நினைச்சு. ஏறும் அதுக்கு வசதி இருந்துச்சு, வாய்ப்பு இருந்துச்சு, அவனுக்கு தைரியம் இருந்துச்சு, அவன் செஞ்சான். நமக்கு அது இல்ல, செய்யாம இருக்கிறோம். ஆனா நீயும் ஒரு ஏறோதுன்னு உன்ன கண்ணாடியில பாக்குறியா, அதே இருதயம் உனக்கு இருக்குன்னு உன்ன கண்ணாடியில பாக்குறியா. உலகத்திலேயே பெரிய மனுஷன் யோவான்ஸ்தான அந்த குடும்பத்துக்காக பலியானார். ஆனா உன்னுடைய கேடுகட்ட இருதயத்துக்கு ஏரோ ரகசிய ஏரோதுங்க. நம்ம வாழ்ற சமுதாயமே ரகசிய ஏரோதுங்கத்தான். எல்லாரும் மொபைல் போனுங்களை வச்சுக்கிட்டு, லேப்டாப்புங்களை வச்சுக்கிட்டு, அந்த வாலிப பெண் என்ன தெரியும், 17-18 வயசு நிர்வாணமா ஆடுது, ஜொல்லு ஊத்திக்கிட்டு ஆத்மாவே கொடுக்க, உனக்காக என்னன்னா கொடுக்குறேன்னு வெறியா அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல. அப்படித்தானே நம்ம காலம் இருக்குது. எத்தனை பேர் மொபைலுங்களையும் லேப்டாப்புங்களையும் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஏறுறதுல, இங்க இருக்கிறவங்க நீங்க பேசுற பேர் இருக்கலாம், ரகசிய ஏறுவதுங்க. உங்களுக்கு இந்த கதை பார்த்த சோகமாவதா, உங்களுக்காக தேவ குமாரன் எவ்வளவு சோகமா மறிச்சாரு, உங்க இதயத்தை போட்டு உன்னை அடிச்சுக்கணும்னு தோணலையா. என்ன ஒரு ஏரோது, ரகசிய ஏரோதா வாழ்றவங்கள இது சேட் ஆகுது. நமக்கு யோசிச்சு பாருங்க, தலையை வெட்டிட்டாங்களே, அந்த வறுவிறுப்பான பார்ட்டிக்கு உங்க பார்ட்டிங்க, உங்க கல்யாணத்துங்க, உங்களுடைய ரகசிய ஏரோதுடைய வேலைகளுக்கு தேவகுமாரன் பலியானாரு, தேவகுமாரன் பலியானாரு. அது நமக்கு சேட கொடுக்கல. நம்ம கண்ணாடியில் நம்மள பார்க்கணுங்க, நம்ம இருதயத்தை பார்க்கணும். நம்ம ஏரோதா இருக்கிறோமா, ரகசிய ஏரோதுங்க இங்க இருக்கலாம். நீதான் அந்த மனுஷன், நீதான் அந்த மனுஷன். இதே மாதிரி இதே ஏரோதான் நீங்க வாழ்வீங்க, தொடர்ந்து வாழ்வீங்கன்னா சில காரியங்களை நீங்க படிச்சுக்கணும். இந்த பகுதி உங்களுக்கு கத்துக் கொடுக்குது என்ன, முதலாவது பாடம், உங்க மனசாட்சியோடு விளையாடாதீங்க. நம்முடைய மனசாட்சியோடு, டோன்ட் பிளே வித் த கான்சியன்ஸ். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் மனசாட்சின்னு ஒன்று கொடுத்துருக்கிறார். அந்த மனசாட்சி நம்முடைய நல்லதுக்காக, நம்ம ஆத்மா சந்தோஷமா ஆனந்தமா வாழ்க்கை எதிர்காலம் ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் கடவுள் கொடுத்ததை அனுபவிக்கணும்னா என்ன பண்ணணும், மனசாட்சி நல்லா வச்சிருக்கணும். தெரியுமா உங்களுக்கு, நம்ம உடம்புக்கு வலி என்ன செய்தோ, வலி சொல்லுது, ஐயோ எனக்கு வலிக்குது, ஏதோ ஆயிரப்போது எனக்குன்னு வலி சொல்லுது. நம்ம ஆத்மாக்கு மனசாட்சியை தான் செய்யுது. நம்ம ஏதாவது தப்பு செய்ய போறோம்னா அலாம் அடிக்குது இல்லைங்களா, அலாம் அடிக்குது. ஒரு ஏரோப்ளைன் வந்து ஒரு இடத்துல போய் கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த சிக்னல் இருக்கும், கார்பெட்ல இருந்து வரும், ஆபத்து ஆபத்து ஆபத்துன்னு ஜோரா அலாம் அடிக்கும். நம்முடைய மனசாட்சியும் அதுதான், அலாம் அடிக்குது, செய்யாத செய்யாத செய்யாத, தப்பு தப்பு தப்புன்னு அலாம் அடிக்குது. அந்த மனசாட்சியோடு விளையாடாதீங்க. இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு, இந்த மனுஷன் இன்னைக்கு அரசன் பேலஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது, என்ன விருந்து இருக்குது, எல்லாமே இருக்குது, தூக்கம் இல்ல, நிம்மதி இல்ல, பேய் பிடிச்சவன் மாதிரி கொலை செஞ்சு அவன் மனசாட்சிக்கு விரோதமா தன்னை ரட்சிக்கிறதுக்காக உலகத்துக்கு ரட்சகர் வந்திருக்கிறார். அவரை பார்த்துட்டு நான் கொன்ன யோவான், நான் கொன்ன, நான் சிறசேத செய்த பைத்தியம் பிடிச்சு போய் வாழ்க்கையே எப்படி இருக்கு பாருங்க. இந்த மனுஷனுக்கு யோவான், யோவான், ஜான், ஜான்ற பேர், எங்கெல்லாம் ரத்தம் பாக்குறானோ யோவான் ஞாபகம் தான் வரும். எங்கெல்லாம் ஜான் பொதுவான பேர் கேட்கிறானோ, எங்க வீட்டுல எல்லாம் இருந்தா 100 வாட்டி கேட்பான். அவனுக்கு உடம்பெல்லாம் நடுங்கும், நடுங்கும், ஐயோ ஐயோ ஐயோ, ஜான் ஜான் ஜான், நான் கொன்ன, நான் கொன்ன, நான் கொன்னு. மனசாட்சி எப்படி ஆகி போச்சு பாருங்களேன். ஏன் இவனுக்கு அப்படி கூக்குரல் வருது? மனசாட்சி உள்ள கத்துது, நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை. இந்த வாலிபர்ங்க இருக்கீங்க, வயசானவங்க இருக்கிறீங்க, நெவர் பிளே வித் யுவர் கான்ஷியன்ஸ், மனசாட்சியோடு விளையாடாதீங்க. கடவுள் ஏங்க கற்பனை கொடுத்திருக்கிறார், வேசித்தனம் செய்யாது, உன் கற்பை காத்துக்க. ஏன் செக்ஸை ஏற்படுத்தினதே ஆண்டவர் தான். அந்த செக்ஸை நீ முழுமையா அனுபவிக்கணும், ஃபுல்னஸா அனுபவிக்கணும்னா கல்யாணம்ன்ற வரைக்குள்ள அனுபவிச்சாத்தான், நீ உன் கற்பை காத்துக்கிட்டாத்தான் உன் செக்ஷுவல் லைஃப், ஃபேமிலி லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். அதை முன்னாடி கெடுத்துக்காத. Thou shall not commit adultery, வேசித்தனம் செய்யாது, பிறனுடைய மனைவியை பார்த்து இச்சிக்காது. நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு பிசாச கண்டுபிடிச்சிச்சு செக்ஸ், இந்த போனோகிராபி எல்லாம் போட்டு வாலிபர்கள் எல்லாம் காட்டுறதுக்கு யார் கண்டுபிடிச்சு? ஆண்டவர் கண்டுபிடிச்சார். அது முச்சகட்ட இன்பமா அனுபவிக்கணும்னு அவர் சொல்றத கேட்டாத்தான், அவர் சொல்லியிருக்காரு, இப்படி அனுபவிச்சாத்தான்ப்பா நல்லா இருக்கும், அது ரொம்ப அனுபவிக்க முடியும். சில பேர் கல்யாணம் ஆகி போய் வாழ்க்கை நல்லா இல்ல, செக்ஷுவல் லைஃப் நல்லா இல்ல, ஏன் அப்படி அழிஞ்சு போகுது? மனசாட்சி முன்னவே கெடுத்துக்கிட்டதுனாலதான், கற்பை கெடுத்துக்கிட்டதுனாலதான். வாழ்க்கை நல்லா இருக்காது, மனசாட்சியோடு விளையாடாதீங்க. இட் வான்ஸ், ஒரு தப்பு ஏறோது யோசிச்சு பாருங்க. பிலிப்பு வீட்டுக்கு போனாரு, போகும்போது அந்த பார்த்தாரு மனைவிய, அப்ப அவருக்கு வார்னிங் வந்துச்சு, இயற்கையின் வார்னிங் வந்துச்சு, எங்க அண்ணனுடைய மனைவியாச்சே, நான் இச்சுக்க கூடாதே, இயற்கையாவே செய்யக்கூடாதுன்னு தெரியும். ஏன் நியாயப்பிரமாணம் சொல்லுது பிறனுடைய மனைவியை பார்த்து இச்சுக்காது. அலாம் பெல் அடிச்சுச்சு அடிச்சுச்சு அடிச்சுச்சு, என்ன பண்ணா? மனசாட்சி அமுக்குனா, அமைக்கிட்டு இல்ல ஓகே, இங்கத்தாங்க ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு வாலிபர்கள் இருக்கிறீங்க, இங்கத்தான் ஆரம்பிக்கிறது. எல்லாம் செய்யறாங்களே, ஊர்ல செய்யறாங்களே, எல்லாம் பண்றாங்களே, இங்க ஆரம்பிச்சீங்கன்னா வாழ்க்கையே சீர்கெட்டு போவோங்க. எவ்வளோ தடவை வாழ்க்கை அவன் இன்னும் கெட்டு போவான், நாசமா போவான். இன்னும் அவன் கதையெல்லாம் பார்த்தோம்னா, பேய் பிடிச்சவன் மாதிரி சைக்காலஜி பேஷண்ட் ஆயிட்டான், சைக்காலஜி பேஷண்ட், பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டான். அப்படி ஆயிரும் வாழ்க்கை, அப்படி ஆயிரும். அந்த டைம்ல போய் அந்த டைம்லயே இல்ல இது கேட்க கூடாதுன்னு இல்ல, கேட்டான், மனசாட்சி அடிச்சுட்டு இடம் கொடுத்தான். பராமரிப்புல ஆண்டவர் என்ன தண்டனை கொடுத்தாரு அவனுக்கு? அவர் ராணுவமே அழிச்சார். அரேத் ராஜா வந்து கேட்டானா, இதே மாத்தா உங்களுக்கும் வாழ்க்கையில இதுல இருக்காத, மனசாட்சிக்கு இடம் கொடுன்னு அலாம்பல் அடிக்குது, அலாம்பல் அடிக்குது அடிக்குது, இதுல போகாதன்னா கேட்கறது இல்ல. வியாதி அனுப்புறாரு, உபத்திரத்தை அனுப்புறாரு, கஷ்டத்தை அனுப்புறாரு, பெரிய இதை அனுப்புறாரு, மனசாட்சி தான் பேச மாட்டது, இதாவது பேசுமான்னு, ஆனா கேட்கறது இல்ல. இதுலதான் தொடர்ந்து என் இச்சைக்கு இடம், என்ன நரகத்துல போனாலும் இதோடுதான் நான் போவேன், விடுறது இல்ல, அதுலயே தொடர்ந்து போறது. பயங்கரம் யோசிச்சு பாருங்க, என்ன பயங்கரமா ஆயிப்போச்சு. பேயோடு யோவான்ஸ்தான பேய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறாரு, அவரு சுத்திக்கிட்டு இருக்கிறார். இந்த உலகத்திலேயே இது தப்புன்னு தெரிஞ்சு அது செய்யறதுனால வருகிற குற்ற மனசாட்சி டார்ச்சரை விட வேற எதுவுமே இல்லைங்க, வேற எதுவுமே. ரொம்ப பயங்கர, ரொம்ப பயங்கர. ஏரோதி ஏரோதியார் பாருங்க என்ன நிலைமைக்கு ஆயிட்டாங்க, தலையே வெட்டிட்டாங்க. தேவ மனுஷனுடைய தலையே தேவ, இப்போ கூட அவன் ரொம்ப துக்கப்பட்டான்னு போட்டிருக்குது. ஐயோ இதை கேட்டுட்டே அவன் ரொம்ப துக்கப்பட்டான். எருசலேம்ல இயேசுக்கான துக்கம் மாதிரி ஆச்சு. அந்த துக்கத்தோடு இல்ல நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னானா, மனசாட்சிக்கு இடம் கொடுத்தானா? இல்லையே. அந்த மனசாட்சியை மிஞ்சியம் என்ன பண்ணா? எது அவனுக்கு முக்கியமா போச்சு? அங்க வந்திருக்கிற விருந்தினர், அவன் மனுஷங்களுக்கு மத்தியில் அவனுடைய பேர், கேவலமா நம்மள பேசிடுவாங்களேன்னு சொல்லி அது மனசாட்சியை விட அது முக்கியமா போச்சு. அதுக்கு இடம் கொடுத்து தலையே வெட்ட வச்சுட்டான் பாருங்க, தலையே வெட்ட வச்சுட்டான். ஊரு முக்கியமா போச்சு, ஊர் முக்கியமா போச்சு, தலை போயிடுச்சு. அந்த தலை நைட்டெல்லாம் வாட்டுது, யோவான்ஸ்தானுடைய ஆவி நைட்டெல்லாம் வாட்டுது, அவருடைய பிரசங்கம் கேட்குது, நைட்டு தூங்க முடியல, நிம்மதி இல்லை, வாழ்க்கையே கெட்டு போச்சு. இப்போ அவரு ஏற்று வந்து அற்புதம் செய்கிறாரு. ஐயோ நம்ம மனசாட்சிக்கு ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அது சொல்ல உனக்கு உழுவுது பாரு அடி, உனக்கு வருது பாரு அடி, சரிங்களா? அவங்களுக்கு நம்ம நினைக்கிறோம் இந்த வேசித்தனம் பண்றவங்க அவங்க பண்றவங்களா ரொம்ப சந்தோஷம். சின்ன ஏதாவது பாட்டில் விழுந்தாவே பயப்படுவாங்க. சின்ன ஏதாவது நடந்தா அவங்களுக்கு தெரியும் வரப்போது, அவங்களுக்கு சீக்கிரம் பயங்கரமா வரப்போது அடின்னு தெரியும். நிம்மதியாவே இருக்க முடியாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயம். ஏன் தெரியுமா? மனசாட்சி. இவருக்கு பயம் வந்துச்சு. ஐயோ யோ, நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாத வாழ்ற வாழ்க்கை. இங்க இயேசுவை பத்தி கேட்டவொன்னு அதனால தான் பெரிய பவரோடு உயிரோடு வந்திருக்கிறார். நான் கொன்ன, தலையை அநியாயமா வெட்டி கொன்ன, என்ன பழி வாங்குறதுக்காக வல்லமையா வந்திருக்கிறார். தூங்குவாரா? இன்னைக்கு தூங்குவார், நாளைக்கு? அதை நினைச்சுக்கிட்டே யோவான்ஸ்தானா உயிரோடு வந்துட்டார், உயிரோடு வந்துட்டார். மனசாட்சியோடு விளையாடாதீங்க, மனசாட்சியோடு விளையாடாதீங்க, ரொம்ப ஆபத்துங்க. எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டா செஞ்சார் இந்த மனுஷன் மனசாட்சிக்கு விரோதமாக. மன இதுல இருந்து மாறணும். எவ்வளோ பேர் நீங்களும் ஒரு ஏரோது இருந்தா நல்லதா போச்சு. ஆனா எத்தனையோ ஏரோதுங்க, இங்கேயோ சில ஏரோதுங்க, நீங்க உட்காந்துருக்கலாம். வந்து வந்து கேட்கறீங்க மெசேஜ், வந்து வந்து கேட்கறீங்க, ஐயோ ரொம்ப துக்கம் ஆயிடுச்சு இன்னைக்கு, ரொம்ப பாஸ்ட் இந்த மெசேஜ கேட்டோம், ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சுன்னு போறீங்க. மனம் திரும்புறீங்களா? வாழ்க்கை மாறுதா? இதை விட்டு உடச்சுக்கிட்டு வரமா? எங்க ரெண்டு நாள் துக்கம், திருப்பி ஏரோதா, திருப்பி ரகசிய ஏறுவது. மனம் திரும்புதல் என்ன? பாவத்தின் தீமையினுடைய கொடுமையெல்லாம் உணர்ந்து தன்னை தாழ்த்தி பாவத்துக்காக துக்கப்பட்டு பாவத்தை வெறுத்து சுயத்தை வெறுத்து மன்னிப்புக்காக மனம் கேட்டு அது இன்னுமே பரிசுத்தமா வாழணும்னு கடவுளுடைய கிருபையோடு மாறி வாழ்ற வாழ்க்கை மனம் திரும்புதல். அது ஏற்படுதா? மனசாட்சியை போட்டு போட்டு அமுத்தாதீங்க. இங்க வாழ்க்கை உழத்திரம் இல்ல, நம்ம உயிரோடு எழும்ப போற ஒரு நாள். நம்ம உடம்ப மாத்திரம் உயிரோடு எழுப்ப மாட்டார், நம்ம செஞ்ச ஒரு கிரியையும் எழும்போம் ஃப்ரெஷ்ஷா. எந்திரிச்சு நரகத்துல அழியாத புழுனாதான், எந்த அக்கினியும் அவிக்க முடியாதது. ஏன் ராட்சச மாதிரி நரகத்துல எந்திரிச்சு ஒரு சுத்தி பெரிய சுத்தி எடுத்து தலை மேல உனக்கு சொன்னனே கேட்டியா 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 நித்தியமெல்லாம் வேத வைக்கிறது மனசாட்சி. அது விடாது, நம்ம அது விடாது. அதை விட பயங்கரம் வேற கிடையாது. இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கைய வாலிபர் இருக்கிறீங்க, இந்த வாழ்க்கைய இன்னுமே வரப்போற வாழ்க்கையை உங்களுக்கு நரகம் ஆக்கிக்கணுமா, நரகமா போயிடணுமா? இந்த வேசித்தனத்துக்கும் போனோகிராபிக்கும் காட்சிகளுக்கு எல்லாத்துக்கும் இடம் கொடுங்க. வாழ்க்கையே கெட்டு போக, நிம்மதியே இருக்காது. ஏறோது மாதிரி பயந்து 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 மனசாட்சியோடு விளையாடாதீங்க. வாழ்க்கையே கெட்டு போ, வாழ்க்கையே கெட்டு போ. நரகத்துல வேதனை, நரகத்துல வேதனை. யோசிச்சு பாருங்க, சில பேர் இருக்கிறாங்க கிறிஸ்தவ குடும்பத்துல வாழ்ந்து நல்ல ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு ட்ரக்கும் வேசித்தனும் அப்படிலாம் போயிட்டாங்க. ஏன்பா அப்படி போயிட்ட? கொஞ்சம் டீசெண்டா பாவியாவது இருக்க ஆகக்கூடாது. ஏன் இவ்வளவு ஆழத்துக்கு போயிட்ட பாவத்துல? கேட்டா என்ன சொல்றாங்க தெரியுமா? மனசாட்சி தான். ஏன்னா மனசாட்சி நல்லா சும்மா, அது சும்மா இருந்தானா? அது சும்மா இருக்காது. ட்ரக்ல நான் போயிடணும், ஏதாவது டிவி பார்த்துக்கிட்டு இருக்கணும், ஏதாவது பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கணும், குடியில நான் இருக்கணும், டிவி காலையிலேயே நான் போட்டுருணும், இல்லை நான் மனசாட்சி என்கிட்ட பேசும் காலையில இருந்து நைட்டு வரைக்கும். அது மேல மேல வாழ்க்கையே அலங்கோலமா போயிடும், வாழ்க்கையே அலங்கோலமா போயிடும். அதுல இருந்து விடுவிக்கிறது ஒரே வழி மனம் திரும்புதல்ங்க. மனம் திரும்புதல், பாவத்தை வெறுத்து ஆண்டவர்கிட்ட வரணும். இல்லைன்னா மனசாட்சி சூடுண்டு போயிடும். வேதம் சொல்லுது, நமக்கு ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா, சூடு தீ காயம் ஏற்பட்டுச்சுன்னா அங்க இருக்கிற செல்ஸ் எல்லாம் செத்துடும். செத்துட்ட பிறகு எவ்வளவு குத்துனாலும் அங்க வழி வராது. அந்த மாதிரி மனசாட்சி ஆயிடலாம். 17-18 வயசு, எலோ வயசு, துணியெல்லாம் அவுத்து போட்டு போய் அவங்களுக்கு முன்னாடி ஆடுறீங்க. ஊர்லாம் இவங்க அவங்க பார்க்காதானா அவங்கள அந்த அளவுக்கு மயக்கிற அளவுக்கு ஆடிட்டு நீ வரிய, ராஜ்யத்தே கொடுக்கற அளவுக்கு மயக்கணும்னா என்ன ஆட்டம் போட்டிருப்ப? என்ன ஆச்சு அந்த பொண்ணுக்கு? மனசாட்சி இல்லையா? அப்படி போய் ஆடி இருக்குது. இப்போ வருதுங்களே டிவிங்கில, இதுல இன்டர்நெட்ல என்ன ஆச்சு அவங்களுக்கு எல்லாம்? அப்படி ஆடுதுங்களா? அப்படி வெக்கம்ன்றது இல்லையா, ஷேம்ன்றது இல்லையா? மனசாட்சி எல்லாம் சூடுண்டு போனதுனால தாங்க அப்படி வருது. அந்த நிலைமைக்கு நீங்களும் போய் கடவுள் கை விட்டுருவார். போ, இது இச்சையின் ரோகங்களுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார், பாவங்கள் அவங்க இருதயத்தின் ஆசைகளுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். பூமியிலேயே அவனுக்கு நரகம் ஸ்டார்ட் ஆயிடும், பூமியிலேயே அவனுக்கு நரகம் ஸ்டார்ட் ஆயிடும். எவ்வளவு பயங்கரம் யோசிச்சு பாருங்க. மனசாட்சி சூடுண்டு போயிடுச்சுன்னா மனசாட்சியோடு விளையாடாதீங்க, மனசாட்சியோடு விளையாடாதீங்க. இத ஆண்டவர் அறியாதவர்களா இருந்தா ஆண்டவர்கிட்ட வாங்க, இயேசு கிட்ட வாங்க. உண்மையான மனம் திரும்புதலோடு வாங்க. அவர் உங்களை ரட்சிக்கிறதுக்கு, அவர் உங்களை தண்டிக்கிறதுக்காக வரல. யோவான்ஸ்தான உயிரோடு எழுந்துச்ச மாதிரி அவர் உங்களை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கிறார். அவர் சிலுவையில தான் நமக்கு விடுதலை இருக்கு. மனசாட்சி, அவர் ரத்தம் மனசாட்சியில ஊத்தப்படும் போது தான் விடுதலை இருக்கு. பாவத்தின் வல்லமை உடைக்கப்படுறது அப்படித்தான். கடவுளுடைய பிள்ளைகளாகவும் நமக்கு ஆபத்துங்க. இது இவர் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ஆபத்து, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பெரிய ஆபத்து. பவுல் சொல்றாரு அடிக்கடி ரெண்டு காரியத்தை நீ பத்திரமா வச்சுக்க, விசுவாசத்தையும் நல்மனசாட்சியும், விசுவாசத்தையும் நல்மனசாட்சியும். இதை விட்டு அவங்க தங்கள் விசுவாசத்தில் கப்பல் சேதம் அடைந்தார்கள், ஒழுங்கு அழிஞ்சிருவாங்க. இது ரெண்டாவது விசுவாசம் நல்மனசாட்சி. ஏன் கெட்ட மனசாட்சி கொடுக்கிற டார்ச்சர் சங்கீதங்களை நம்ம படிச்சுட்டு வரோம். ஆறாவது சங்கீதம் படிச்சு பாருங்க, 51 விசுவாசி தானே தாவீது, ஏன் அப்படி கதறாரு? அவரு சவுல் விரட்டு விரட்டு விரட்டுன்னும் போது அவருக்கு அவ்வளவு வேதனை வரலையே, ஆனா பேலஸ்ல ராஜாவாக உட்கார்ந்துட்டு இருக்கும் போது தான் துடிக்கிறாரு, வேதனைப்படுற அழுகிறாரு, எலும்புகள் நடுங்குறதாட்டு பயங்கரமா நடுங்க. ஏன் அவ்வளவு துடிப்பு? மனசாட்சி டார்ச்சரை விட வேற கிடையாது இந்த வாழ்க்கையில. வாழ்க்கைய கசுண்டு போவோம், மனசாட்சி டார்ச்சர். அதோடு விளையாடக்கூடாது. தேவ பிள்ளையாக ஜபம் பண்ணாலும் கிருபையின் சாதனை எல்லாமே உங்க வாழ்க்கையில வேலை செய்யாம இருக்குதா? ஜபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்கற மாதிரி தெரியல, வேதவசனம் படிச்சாலும் ஆறுதல் இல்ல, சபைக்கு வந்தாலும் பிரயோஜனம் இல்ல. ஏன் தெரியுமா? மனசாட்சி கெடுத்துக்கிட்டீங்க, மனசாட்சியை தீட்டுப்படுத்திக்கிட்டீங்க, அதான் காரணம். மனசாட்சியை தீட்டுப்படுத்திக்கிட்டீங்க அதான் காரணம். ஒன்னும் தீட்டுப்படுத்திக்கிட்டீங்க, அதை டீல் பண்ணணும். அதை டீல் பண்ணலன்னா ஆண்டவர் சில நேரங்களில் நம்ம விசுவாசம் இருக்க சொல்றது கிறிஸ்தவனுக்கும் மனசாட்சியின் அகோரத்தை உணரும்படிக்கு பயங்கரமான தீமைகளுக்கு ஆண்டவர் விட்டுருவார். ஏரோது இங்க செஞ்சதுக்கும் தாவீது செஞ்சதுக்கும் என்னங்க பெரிய வித்தியாசம்? அங்கேயும் வேசித்தனம், அங்கேயும் கொலை, அநியாயமான கொலை. இங்கேயும் வேசித்தனம், இங்கேயும் கொலை. விசுவாசித்து விட்டுருவார், அந்த மாதிரி விட்டுருவார். பயங்கரம், பயங்கரம். அந்த வாழ்க்கையே மனசாட்சியோடு விளையாடாதீங்க. அது இயேசு கிட்ட வாங்க. அது முதல் தடவையா இருந்தாலும் சரி, 10,000 தடவையா இருந்தாலும் சரி, இயேசு கிட்ட வந்து அது மனசாட்சி சுத்திகரிங்க. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லி முடிக்கிறேன், பயன்பாடுக்கு யோசிச்சு பாருங்க. இந்த மனுஷன் ஒரு பிரகாசிப்பிக்கப்பட்ட மனசாட்சி, பாவத்துக்கு செல்ல பாவத்துக்கு அடிமையா இருக்கிற ஒரு மனுஷன். அவனுடைய பைத்தியக்காரத்தனத்தை பாருங்க. அவன் மனசாட்சி பிரகாசிப்பிக்கப்பட்டிருக்கு, ஆனா செல்ல பாவத்துக்கு அவன் அடிமை. இவங்கெல்லாம் விசுவாசிங்க இல்லை, இவங்கெல்லாம் ஏறது மாதிரி செல்ல பாவத்துக்கு அடிமை, ஆனா மனசாட்சி வண்டி பிரகாசிப்பிக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு நல்லவன் பாருங்க இந்த மனுஷன், யோசிச்சு பாருங்க. அவன் பாவத்தை அறிக்கைடுறான், நான் தான் கொலை செஞ்சேன்றான் இல்லைங்களா? யோவான் ஸ்தானம், நான் தான் கொலை செஞ்சேன். ரெண்டாவது, யோவான் உயிரோடு எந்திரிச்சார். உயிரோடு எந்திரிக்கிறது அந்த காலத்துல நிறைய பேர் நம்பவே மாட்டாங்க. சதுசியர் கூட்டத்துல சேர்ந்தவங்க இவங்கெல்லாம் இவன் நம்புறான் உயிர்த்தெழுதலை பத்தி, உயிரோடு எந்திர அற்புதங்களா நம்புறான். இப்ப எத்தனையோ பேர் பார்க்கலே என்ற பெரிய பெரிய போதகரங்கள்லாம் அற்புதத்தை நம்புறது இல்லை, இயேசு உயிர்த்தெழுந்தால் நம்புறது இல்லை. யாரோதர் விசுவாசிங்க, அவரு உயிர்த்தெழுதல நம்பி இருக்கிறாரு, அற்புதங்களை நம்பி இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, யோவான உயிர்த்தெழுதல நம்புறது மாத்திரம் இல்ல, யோசிச்சு பாருங்க. தேவ மனுஷன் மேல பயம் இருக்கு, யோவான் மேல பயம். கரடு முரடான ஒரு ஒட்டகத்தோலை போட்டு ஒரு சாது வாழ்க்கை வாழ்றவர் மேல பயம். அவர் பிரசங்கத்தை ரொம்ப ஆர்வத்தோடு கேட்கிறார். பிரசங்கத்தை உங்களில் கூட சில பேர் நீங்க கேட்க மாட்டீங்க, எவ்வளவு கேர்லெஸ்ஸா கேட்கல பாருங்களேன். ரொம்ப ஆர்வத்தோடு அது அந்த டிஸ்டர்ப் ஆகுது, உடம்பெல்லாம் அவருக்கு டிஸ்டர்ப் ஆகிற அளவுக்கு பிரசங்கம் கேட்டிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, உங்களை எத்தனை பேர் அப்படி கேட்கறீங்க? யாரோ கேட்டிருக்கிறார், உடம்பெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது அவருக்கு பிரசங்கத்தை கேட்டு. போர் அடிக்கல அவருக்கு பிரசங்கத்தை கேட்டு. எப்படா ஆமேன்னு சொல்லுவாருன்னு வெயிட் பண்ணல, சந்தோஷத்தோடு இன்னும் சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க, நீங்க பேசுறது நேரமே போகல. அப்படிலாம் பிரசங்கத்தை கேட்டிருக்கிறாரு யோவான். அவர் ரெண்டு சர்வீஸ் வச்சிருந்தா, காலையிலயும் வருவார், ஈவினிங்கும் வருவார். அந்த மாதிரி கேட்கிறவருங்க ஏறது. அது மாத்திரம் இல்ல, தேவ மனுஷன் மேல பயம். அவரை சொந்த மனைவி கொல்லணும்னு டார்ச்சர் பண்ணுது, விடமாட்டேன்னு நிக்கிறாரு, பாதுகாக்கிறாரு. இப்படி ஒரு மனுஷனை பத்தி கேள்விப்பட்டிருங்க? இன்னைக்கு கேள்விப்பட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு மனுஷன், உயிர்த்தெழுதலை பத்தி நம்பிக்கை, அற்புதத்தை பத்தி நம்பிக்கை, எவ்வளவு பெரிய ராஜ போக, ராஜ அதிபதி, பெரிய பிக் ஷாட். அவரு உயிர்த்தெழுதலை நம்புறார், அற்புதத்தை நம்புறார், தேவ மனுஷனுக்கு பயப்படுறாரு, பிரசங்கத்தை ரொம்ப ஆர்வத்தோடு கேட்கிறார், அதனால டிஸ்டர்ப் ஆகுறாரு, சில காரியங்களை கீழ்படியும் செய்யறாரு. அந்த தேவ மனுஷன்ல பயம் இருக்குது. அவனை பத்தி மனுஷன் இன்னைக்கு பார்த்தோம்னா என்ன சொல்லுவான்? நான் என்ன கேட்டீங்கன்னா, இவன் ஒருவேளை தெரிந்து கொள்ளப்பட்டவன் சொல்லலாம், ஒருவேளை பெரிய விசுவாசின்னு சொல்ல. இந்த குணம் இருக்குது இல்ல, ஏன் நம்மளையே சில பேருக்கு அந்த குணம் இல்லையே. வெரி கிரேட் மேனுங்க, பிரகாசிப்பிக்கப்பட்ட மனசாட்சி இதெல்லாம் செய்ய வைக்கும். இதெல்லாம் செய்ய வைக்க பிரகாசிக்கப்பட்ட மனசாட்சி. நிறைய பேர் விசுவாசிங்கன்னு சொல்லிக்கிட்டு விசுவாசிங்க இல்ல, அவங்கள பாவத்தின் வல்லமும் உடையல. ஆனா விசுவாசி பிரகாசிப்பிக்கப்பட்ட மனசாட்சி இருக்கு. ஆனா இவன் பிரகாசிப்பிக்கப்பட்ட மனசாட்சி என்ன பிரச்சனை, அவன் செல்ல பாவத்துக்கு அடிமை. இதெல்லாம் உடஞ்சு போது, இந்த நற்குணம்லாம் உடஞ்சு போது என்ன வந்தா, தம்பியுடைய மனைவிய பார்த்தா வேசித்தனம் செய்யாது இருப்பாயாக பிரசங்கத்தை கேட்டோமே, ஐயோ இதை என்னால தாங்க முடியல, இடம் கொடுத்துட்டார், அதுக்கு அடிமைப்பட்டு போனார். பாருங்களேன் இன்னொன்னு, அவருக்கு இருக்கிற குணம் என்ன, மனுஷர்களை பிரியப்படுத்தணும். வேசித்தனம் மனுஷர்களுக்கு பயம், மனுஷர்களுக்கு பயம். இவ்வளவு பிரசங்கத்தை கேட்கிறோமே, இவ்வளவு கேட்கிறோமே, பராமரிப்புலாம் ஆண்டவர் வான் பண்றாரு, இவ்வளோலாம் கேட்டாலும் பாவ சோதனைன்னு வரும்போது விழுந்துட்டார், ஒளிஞ்சுட்டார். ரொம்ப துக்கம் ஆச்சு, யோவானை கொல்லணும்னு, ஆனா அங்க இருக்கிற மனுஷர்களுக்கு பயந்துகிட்டு கொல்லணும்னு இது கொடுத்துட்டாரு. இவர்கிட்ட என்ன பிரச்சனை, பிரகாசிப்பிக்கப்பட்ட மனசாட்சி இருக்கு, இந்த நற்குணங்கள்லாம் இருக்குது, ஆனா அவருடைய பாவ செல்ல பாவத்துக்கு அவர் அடிமை, அடிமை. இது உங்களுடைய படமா இருக்கா, யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில போராட்டம் இருக்கிறவங்க எல்லாம் கிறிஸ்தவங்க நம்ம சொல்ல முடியாது. அந்த போராட்டத்துல அடிக்கடி எது உன்னை ஜெயிக்குது, எது உன்னை ஆளுது. இந்த பக்கம் 200 குதிரை கட்டிட்டு இழுக்குது, யோவான் பிரசங்கம் நீதி பரலோகம் ஹெவன் நம்மள இழுக்குது. இந்த பக்கம் 200 குதிரை இழுக்குது, எது ஜெயிக்கும், டக் ஆஃப் வார்ல 200 குதிரை தான் ஜெயிக்கும், 100 குதிரை ஜெயிக்கா. ஏன்னா 10 பேர் ஜிம் பாடிஸ் வந்து இழுக்கிறாங்க, நம்ம சண்டே ஸ்கூல்ல பசங்க ஒரு 10 பேர் அனுப்பிச்சோம்னா யார் ஜெயிப்பாங்க, ஜிம் பாடி தான் ஜெயிப்பாங்க. அதே மாதிரி அவருக்கு ரெண்டு பக்கமும் இழுக்குது, எப்ப பாரு எது ஜெயிக்குது, இதுதான் ஜெயிக்குது. உங்க வாழ்க்கையில எது ஜெயிக்குது, எது ஜெயிக்குது, எது ஜெயிச்சுன்னா, இயேசு சொல்றார் பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான், பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு. இவன் அப்படித்தான் அடிமை, பாவத்துக்கு அடிமை. ஆனா குமாரன், இஃப் எ சன் செட்ஸ் ஹிம் ஃப்ரீ, ஹி இஸ் ஃப்ரீ இன்டீட். குமாரன் ஒருத்தனை விடுதலை ஆக்கினார்னா அவன் நிச்சயமாகவே விடுதலை ஆக்கப்பட்டவன். நீங்க இந்த மாதிரி பாவத்துக்கு அடிமையா இருக்கிறீங்களா, பிரகாசிப்பிக்கப்பட்ட மனசாட்சி வச்சுக்கிட்டு பாவத்துக்கு அடிமையா இருக்கிறீங்களா, உங்களுக்கு என்ன தேவை தெரியுமா, குமாரனுடைய விடுதலை தேவை, மிகையான விடுதலை தேவை. இந்த பக்கம் 200 குதிரை கட்டணும், அது குமாரன் தான் கட்ட முடியும். இந்த பக்கம் 200 குதிரை கட்டணும். போராட்டம் இருக்கிறவெல்லாம் கிறிஸ்தவம் இல்லை, ஏறதுக்கு எவ்வளவு போராட்டம் இருந்துச்சு, நமக்கு இல்லாத போராட்டங்கள்லாம் அவருக்கு இருந்துச்சு. போராட்டத்துல எது ஜெயிக்குது, குமாரன் விடுதலை உங்களை ஆக்கியிருக்காரா, அவர்கிட்ட வாங்க, அவர் உங்களை ஆக்க முடியும், அவர் உங்களை ஆக்க முடியும். ரெண்டு ஃபாஸ்டா நான் சொல்லி முடிக்கிறேன், அவசரமா ப்ராமிஸ் பண்றது, அவசரமா ஆணை கொடுத்துறது, எவ்வளவு ஆபத்து பாருங்களேன், அவசரமா ஆணை கொடுத்துட்டு. எனக்கு ஒரு ஒரு ஆள் தெரியும், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், எங்க ஒரு விசுவாசின்னு ஒரு பொண்ணை நினைச்சுக்கிட்டு திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் எல்லாம் பண்ணி என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டேன், ஊரெல்லாம் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் தெரியுது அது விசுவாசியா இல்லை, லவ் பண்ணோம் இல்ல என்கேஜ்மெண்ட் எல்லாம் ஆயிருச்சு, ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது விசுவாசி இல்ல. இவங்ககிட்ட எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்தா நான் ஒரு விசுவாச வாழ்க்கையே வாழ முடியாது, அது வேணும் இது வேணும்னு கேக்குது, பைபிள் எல்லாம் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு அதுக்கப்புறம் தெரியுது. என்ன பண்ணுவாரு, மேரேஜுக்கு போற, மேரேஜ் ஹாலுக்கு போற, என்ன ஆகுது, இவ விசுவாசி இல்லன்னு தெரியும், பைபிள் என்ன சொல்லுது, அவிசுவாசியை கல்யாணம் பண்ணாதேன்னு ஆண்டவர் சொல்றார், மனசாட்சி கத்துது அவிசுவாசி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா இன்னொரு பக்கம் ஐயோ என்கேஜ்மெண்ட் எல்லாம் ஆயிடுச்சே, ஊர்கள்லாம் சொல்லிட்டோமே, மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்களே, எல்லாருக்கும் ஆணை பண்ணி விட்டனே அப்படின்னு என்ன பண்ணாரு தெரியுமா, என்ன பண்ணுவாங்க பொதுவா, ரிங்க போட்டர், ரிங்க போட்டர், அகோர கல்யாண வாழ்க்கை, அகோர கல்யாணம், மனசாட்சி வெந்து வெந்து உனக்கு சொன்னமே சொன்னமே சொன்னமே, ஆண்ட அவிசுவாசியை பண்ணக்கூடாது விசுவாசியான், நம்ம சர்ச்சுக்கு எடுக்கிறதுக்கே விசுவாசியான்னு எவ்வளவு பாக்குறோம், கல்யாணத்துக்கு விசுவாசியான் எவ்வளவு பார்த்து பண்ணணும் இல்லைங்களா, கண்டவங்க எல்லாம் விசுவாசி இல்ல, ஏறவங்க கூட ஒரு விசுவாசி தான், அவனை கல்யாணம் பண்ணிக்கலாமா, யோசிச்சு பாருங்க, விசுவாசியான்னு பார்த்து பண்ணணுங்க, வாக்கு கொடுத்துட்டோன்னு இல்ல, விசுவாசிய கடைசி நேரம் இருந்தா கூட அதை மாத்துறதுக்கு ரெடியா இருக்கணும், ஆணை கொடுத்துட்டோம், உங்க வேலையில உங்க காதல்ல இல்ல உங்களுடைய எந்த உறவுகள்லயும் ஆணை கொடுத்துட்டோம்னு காண்டி இருந்துடாதீங்க, ஆபத்து, என்ன ஆபத்து பாருங்க, கடைசியில இதுல பார்த்தா தீமை தான் ஜெயிக்கிற மாதிரி தெரியுது இல்லைங்களா, தீமை தான் ஜெயிக்குது, இயேசு அங்கேயோ எங்கேயோ போயிடுறாரு, இப்பதான் வந்து கேட்கணும்னு பார்த்தா எங்கேயோ போயிடுறாரு, தீமை தான் ஜெயிக்கிற மாதிரி தெரியுதே, யோவான் அப்படி இறந்து போனாரு, இதுக்கு இன்னைக்கு கூட பார்த்தா தீமை தான் எல்லாம் ஜெயிக்கிற மாதிரி தெரியுது, இந்த கவர்மெண்ட் பண்றதும் லிஞ்சிங்கும் அதுவும் இதுவும், ஆண்டவர் எங்க, ஆண்டவர் எங்கேயோ கப்பல் பிடிச்சிட்டு அந்த பக்கம் போயிட மாதிரி எங்கெல்லாம் அநியாயம் நடக்குது, இவ்வளவு கொடுமை நடக்குது, இந்த போன ஒட்டி பாத்துக்கிட்டு இப்படி கிடக்குறாங்கல்ல, ஏன் உடனே ஸ்ட்ரோக் வந்து சாகக்கூடாது, ஏன் உடனே இப்படி வந்து ஆகக்கூடாது, இப்படிலாம் பண்றாங்களே அப்படிலாம் ஏங்க. அதுக்கு பைபிள் கொடுக்கறது ரெண்டு, பைபிள் என்ன சொல்லு தெரியுமா, கதை இன்னும் முடியல, கதை இன்னும் முடியல. ஏன் வேதம் கொடுக்கிற ஆன்சர் என்ன தெரியுமா, இந்த உலகத்தில் ஆண்டவர் அநேக நேரம் தீமை ஜெயிக்கும்படி தான் விடுறார். ஆனா ஏன் நம்ம எல்லாம் அதை பார்க்கிறவங்க வந்து இந்த உலகத்தில் பார்க்கறது தான் உண்மை இல்லை, காணுகிறது உண்மை இல்லை. ஏன் ஒரு நாள் நியாயம் தீர்க்கிற நாள் வரப்போகிறது, அந்த நாளில் எல்லாம் சரி கட்டுவார்ன்ற நம்ம நம்பிக்கை இந்த உலகத்துல எல்லாம் அந்த நியாய தீர்ப்பு. கர்த்தர் வருவதற்கு முன்பதாக ஏதோ முடிவு பண்ணாதீங்கன்னு பவுல் சொல்ற, கதை முடியல, அவர் வர்றதுக்கு முன்னாடி முடிவு பண்ணாதீங்க. இவ்வளோ பில்லியன் போனோகிராஃபி இண்டஸ்ட்ரி நடக்குது, இவ்வளோ வாலிபர்ல கெடுறாங்களே, ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர் வர்றதுக்கு முன்னாடி முடிவு பண்ணாதீங்க. ஏறோதுங்க வளர்றாங்க, முடிவு பண்ணாதீங்க, வரப்போது பாருங்க, கோபாக்கியம் வரப்போது பாருங்க. அது மாத்திரம் இல்ல, பழிவாங்குற ரெண்டாவது பதில், பழிவாங்குற பராமரிப்பு இவங்களை விடாது. பராமரிப்பு நிதானமா தான் வேலை செய்யும், ஆனா விடாது இவங்க. இங்க ஆக்சுவலா ஜெயிச்சது யோவான் தானே தான், விடாது இவங்களை. ஏன் யோசிச்சு பாருங்க, ஹிஸ்டரி என்ன சொல்லுது, இவர் போய் ராஜா வாகனம், இன்னொரு பிராந்தியத்துக்கு ராஜா வாகனம்னு கலிகுல்லா கிட்ட போய் கேட்டார். இந்த அம்மா ராணி ஆகணும், பெரிய ராணி ஆகணும்னு அனுப்பி விட்டுச்சு. கலிகுல்லா கிட்ட போய் கேட்டாரு. இன்னொரு அண்ணன் என்ன பண்ணாரு, எங்க அண்ணன் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, உங்களுக்கு விரோதமா இருக்கிறாருன்னு ரோமர்கிட்ட சொல்லி விட்டார். அந்த கலிகுல்லா என்ன பண்ணாரு, இதையும் என்னுடைய மனைவியும் பிடிச்சி நாடு கடத்தி பயங்கரமான ஒரு எக்ஸைல் வாங்க, ஒரு பிச்சைக்கார நிலைமைக்கு தள்ளி விட்டாங்க. அவங்க சாவு நல்ல சாவா இருந்திருக்கும், பயங்கரமான அழிவு, இன்னைக்கும் நரகத்துல பயங்கரமான வேதனை பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க இல்லைங்களா, பயங்கரமா தளக்கும். ஏன் இவங்களுடைய துன்மார்களுடைய பேரு நாரி போவோம்னு சங்கீதம் சொல்லுது, நீதிமொழிகள் சொல்லுது. இந்த கதை எத்தனை தடவை படிக்கப்படுது, எத்தனை பாஷைகளில் படிக்கப்படுது. யோவான் தான் அவர் மெச்சித்து பார்த்து அவரை பத்தி பெருசா நினைச்சு, அவர் அப்படி செத்தாலும் அவருக்கு பேன்மை எவ்வளவு இருக்கு. ஆனா ஏரோது ஏரோதியால் பேர் எவ்வளவு ஊர் ஊரா நார்ல பழி வாங்குற பராமரிப்பு பார்க்கணும். ஆண்டவர் இந்த சத்தியங்களை புரிஞ்சுக்க நமக்கு உதவி செய்யும். நல்ல தேவனே, நாங்கள் கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் இந்த பாரமான சத்தியங்களை, இதில் உள்ள காரியங்களை படித்துக் கொள்ள உதவி செய்தீர் ஆண்டவரே. இந்த காரியங்களை நாங்கள் மனதில் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும், இந்த வழி நடத்தும் ஆண்டவர். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே.